السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. வணக்கம். பெருமதிப்பிற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு ஒரு பரிபூர்ணமான அனைத்து விடயங்களையும், மனித வாழ்க்கையிலே நிம்மதிக்குரிய எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கிறான். நாங்கள் யாருமே வேறொரு மதம், வேறொரு ஐடியா இஸ்லாத்தோக்கு வெளியில் போயிட்டு வேறொரு சிந்தனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் ரிலிஜனாக இஸ்லாத்தை ஆக்கியிருக்கிறாங்க. இஸ்லாம் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. யார் இந்த தீன மார்க்கத்தை எடுத்து நடப்பாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியே கொடுப்பாங்க. யார் தீன விட்டு வெளியில் வைத்துருவாங்களோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் தோல்வி. இன்றைக்கு அதிகமான பேருடைய ஒரு மென்டலிட்டி என்னண்டா, பொதுவாக பெண்கள்ட சைட்லேயும் தான் அவன் நினைக்கிறாங்க, நாங்கள் தொழுகிறோம், ஓதுகிறோம், விக்கிர செய்கிறோம், இபாதத்துக்கள்ல ஈடுபடுறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், உம்ராக்கு போகிறோம், நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா நிறைய காசெல்லாம் சேர்த்து நிறைய சதக்கா செய்கிற பழக்கம் பெண்கள்கிட்ட இருக்கும், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே. நாங்கள் ஆண்களும் தான் நிறைய பேர் நினைக்கிறோம் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு. காரணம் என்னண்டா, நாங்கள் எல்லாரும் நினைச்சது என்ன தெரியுமா, தீனுண்டா பள்ளிக்குள்ள வந்து தொழுகிறதும், நாங்கள் நோம்ப பிடிக்கிறதும், ஹஜ்ஜ செய்கிறதும், இபாதத்துக்களை செஞ்சிட்டோம், இதுதான் எங்களோட மார்க்கம் தீன் அப்படின்னு நினைச்சிட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, எல்லாம் யாது வச்சுக்கோங்க, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை முழுமையாக பரிபூர்ணப்படுத்தி எங்களுக்கு தந்திருக்கிறான். அது வெறுமனே இபாதத்து மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய ஈமான் அகீதா உள்ளம் அவனுடைய சீரான உள்ளமாக இருக்கணும், அதே மாதிரி அவனுடைய இபாதத்துக்கள் சீராக இருக்கணும், அதே மாதிரி அவனுடைய முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கணும், முஆஷராத் மக்களோட புழங்கக்கூடிய முலை சீராக இருக்கணும், அவனுடைய அஹ்லாக் சீராக இருக்கணும். இவர் நல்ல தொழுகையாளி, இபாதத்தாரி, முன்சப்ல நின்று தொழுகிறாரு, தாடி வச்சிக்கிறாரு, உடுப்பெல்லாம் தீந்தாரியுடைய உடுப்பு, தாஜ்யத்திலே எழும்பி அழுகிறாரு, அல்லாட்ட கெஞ்சுறாரு, எல்லாம் நடக்குது, பாங்கு சொன்னதுமே முதல் சப்புக்கு வந்து நிற்கிறாரு. ஆனா அவரோட வியாபாரத்தை பார்த்தா வட்டி ஹராம், அல்லாவுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அவருடைய பழக்க வழக்கங்கள், அட்டிடியூட் அண்ட் மாரலிட்டி நடத்த பார்த்தா மக்களுக்கு கோபம் வர மாதிரி தான் இருக்குது, அஹ்லாக் இல்லை அப்படின்டா நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல எந்த விதமான ஈரேற்றமும் இல்லை. நல்லா யாது வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பெண்ணும் நல்லா இதை யாது வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளோ சதக்கா கொடுங்க, எவ்வளோ தான தர்மம் செய்யுங்க, எவ்வளோ இபாதத்து செய்யுங்க, உங்களோட வாழ்க்கையில ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அதர்ஸ், மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஆஸ் அ மதர், ஆஸ் அ வைஃப், ஆஸ் அ சன், ஆஸ் அ டாட்டர், ஆஸ் அ மேனேஜர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்த இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு நல்ல இபாதத்தாரி எல்லாமே டிப்டப்பா இருக்குது, ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பேய் மாறியுள்ள வாப்பவாக இருக்கிறாரு. உம்மா அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றாத ஒரு தாயாக இருக்கிறார். ஆனா எங்களை இபாதத்தும் இருக்குது, சதக்காவும் இருக்குது, எல்லாத்தையுமே செய்யறா. ஆனா புள்ளளுடைய விஷயத்துல எப்படி நடக்கணும் இஸ்லாம் சொல்லுது, அத அவ ஏறட்டும் பாக்குறா இல்ல, கணக்கெடுக்கிறா இல்ல. எங்களை பெரிய இபாதத் உம்ராக்கு போறா, பெரிய வசதி, ஹஜ்ஜிக்கும் போயிட்டு வாரா ஹஸ்பண்டோட, எல்லாம் செய்யறா. ஆனா ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுக்கறா இல்லண்டா, ஒரு பிரயோசனம் இல்ல. எல்லா சைடும் சரியான முறையில ஒரு மனிதனுடைய சீராக ஆகும். நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு பாருங்க, நான் இன்னும் ப்ராப்ளம்ஸ்ல தான் இருக்கிறேன், பிரச்சனையில தான் இருக்கிறேன், என்ன வீடும் பிரச்சனைக்குள்ளதான் இருக்குது, தேடினா கிடைக்கிறது இல்லை, இந்த இடத்துல பிரச்சனை. இனிமான சோர்ல வியாபாரத்தை பாருங்க, குடும்ப வாழ்க்கைய பாருங்க, அஹ்லாக்க பாருங்க. நான் எந்த அளவு தூரத்துக்கு அட்வான்ஸ் ஆகி பேசுறதாக இருந்தா, நீங்க சப்ல நின்று தொழுகிறீங்க, சப்ல நின்று தொழக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மனிதர், உங்களோட கூட நிக்கிற மனிதர், அவரோட நீங்க அஹ்லாக்கா நீங்க நடக்கலண்டா, அவரை தள்ளி கொண்டு அவரோட காலை மிஷு கொண்டு அவரது காலை விரிக்கிறதுக்கு இடம் இல்லாம நீங்க நடப்பீங்கன்னு இருந்தா உங்களோட வாழ்க்கையில பாதிப்பு உண்டாகும். அல்லாஹ் அதை வச்சு உங்களை சோதிப்பான். நல்ல யாரு விஷயம், அதனாலதான் ஒவ்வொரு சஹாபியும் பயந்தாங்க, உலக வாழ்க்கையில நான் நூற்றுக்கு நூறு என்ன ரொம்ப திருப்திப்படுத்தி வாழ்றேன்டா, எவ்வளவு கஷ்டம், ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கத்திலும் பார்த்து 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 வைக்கணும். என்றால் ஒரு பக்கத்தாலும் சருகிடப்படாது. அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை. அதனாலதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தக்வாண்டா என்ன? சஹாபிட்ட போய் கேட்கிறாங்க, தக்வாண்டா என்ன? அந்த சஹாபி சொல்றாங்க, உமரே, முள்ளு நிறைந்த பாதையில போயிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. முள்ளுகள் நிறைந்த பாதையில சொன்னாங்க, அப்படி போறேன்டா, எப்படி போவீங்க? உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய ஜுப்பாவை நான் தூக்கி கொண்டு ஒரு காலை வெப்பேன், அதுக்கு அடுத்தது எங்க முள் இருக்குது, அந்த முள் இல்லாத இடத்தை பார்த்து அடுத்த காலை முள்ள வெப்பேன், அதுக்கப்புறம் மறுவை பார்ப்பேன், எங்க மற்ற முள் இல்லாத இடம் மறுவ அப்படி வெப்பேன். சொன்னாங்க, இதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை அப்படின்னா. நினைச்ச மாதிரி பிசினஸ் செய்யலா, நினைச்ச மாதிரி குடும்ப வாழ்க்கை நடத்தலா, நினைச்ச மாதிரி பேரண்டிங் செய்யலா, நினைச்ச மாதிரி உங்களோட சமுதாயத்தோடு நடக்கலா, முழுக்க அல்லாஹ் காட்டி தந்திருக்கக்கூடிய முறை இருக்கு. கனியமான சோழர்கள், நாங்க யாருமே அல்லாஹ் குற்றம் சொல்லலா, நாங்க செய்யற குறைதான் எங்களோட வாழ்க்கைக்கு திருப்பி அடிக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், நான் எப்படி நடக்கிறேன், என் வெறுமனே இபாதத் மட்டுமல்ல, என்ன மத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, என் வியாபாரம், அதுல மிக முக்கியமாக மாஷரா, ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்ள வேண்டிய முறை, குடும்ப வாழ்க்கை சீராக அமைகிறது என்னோட ஏனைய வாழ்க்கைய அதுக்கு ஒரு துணையாக, மற்ற விடயங்கள் சீராகிறதுக்கு அது காரணமாக அமையும். அதுல மிக முக்கியமாக பெண்கள் சீராக ஆகிட்டாங்கண்டா, பெண்கள் நல்ல பெண்களாக மாறிட்டாங்க அப்படின்ட்டா ஒரு சமுதாயத்தையே கட்டி எழுப்புறதுக்கு அது காரணமாக அமையும். பெண்கள் கெட்டு பெய்துட்டாங்கண்டா, பெண்கள் கெட்டு பெய்துட்டாங்கண்டா, அந்த சமுதாயமே கெட்டு குட்டிச்சுவராகி போகும். வரலாறு எங்களுக்கு சான்றாக இருக்குது. எந்த சமுதாயத்துடைய பெண்கள் சீராக வாழ்ந்தாங்களோ அந்த சமுதாயத்துடைய அந்த முழு நிலைமையும் சீராக இருந்துச்சு. எந்த சமுதாயத்துடைய பெண்கள் கெட்டு போனாங்களோ முழு சமுதாயமுமே கெட்டு போறதுக்கு அது அடிப்படை காரணமாக அமைஞ்சு. அதனாலதான் புனிதமான அன்பார்ந்த சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான தீன கொண்டு வந்து பெண்களுக்கு ஒரு விசேஷமான ஸ்தானத்தை கொடுத்து, பெண்களை முன்னு கெடுத்து, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க வீடுகளுக்குள்ளால பக்குவமான முறையில பேணுதலான முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சுவோங்க. ஹதரத் பாத்திமா, ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரே திருமணத்துக்கு பின்னால உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிருக்கிறீங்க, இப்ப பாத்திமா என் மகள் ரதியல்லாஹு அன்ஹா அவ வீட்டுக்குள்ள இருப்பா, அலி நீங்க வீட்டுக்கு வெளியில போவீங்க, பாத்திமா உனக்குள்ளுக்குரிய வேலை என்னண்டா, நீங்க வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் வீட்டுடைய அரசாங்கம் நீங்க தான் நடத்தணும், அதனுடைய பொறுப்பு நீங்க. தலையில சொன்னாங்க, நீங்க வெளியில போயிட்டு சம்பாதிக்கிறது, நீங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டு உன நிலைமைகளை அங்க நீங்க சீராக்கி கொண்டு நல்ல ஹலாலான சம்பாத்தியம் தரும் வீட்டுக்குள்ள வாரது அது உங்களோட பொறுப்பு, நீங்க பாத்தீங்க உங்களோட வீட்டுக்குள்ளால உள்ள பொறுப்பை நீங்க நிறைவேற்றுங்க. ரெண்டு பேர்த வேலையும் பிரிச்சு கொடுத்தாங்க. நீங்க வீட்டுக்குள்ளிருக்கிற பெண் வெளியில வந்து நிர்வாகம் செய்ய போகவானம், வெளியில் இருக்கிற ஆண் நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நிர்வாகம் செய்ய போகவானம். அப்ப பெண்கள் வீட்டுடைய சூழலை சரியான முறையில் அமைச்சு கொள்ளக்கூடிய பெண்களாக அவங்கள மாத்துறதுதான் முதலாவது இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நிலைமை. வீட்டுக்குள்ள தாய் ஒரு சிறந்த தாயாக இருந்தா வீடே சிறந்த ஒரு நிலைமையாக மாறும். வீட்டுக்குள்ள மனைவி சிறந்த ஒரு மனைவிண்டா வீட்டுடைய சூழல் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாறும். வீட்டுக்குள்ள இருக்கிற மகள் அவள் ஒரு சிறந்த மகளாக இருந்தா வீடு சொர்க்கமாக மாறும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரி நல்ல ஒரு சகோதரியாக இருந்தா வீட்டுடைய சூழல் சந்தோஷமா நிலைமையா மாறும். பாருங்க, நிறைய ஆண்கள் நல்ல வசதியோட வாகனத்தோட எல்லா நிலைமையோட இருப்பாங்க, ஆனா முகமெல்லாம் வாடி போயிட்டு ஒரு மாதிரி நிலைமையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மற்ற கேட்டா என்னப்பா பிசினஸ்ல லொஸ்டா? இல்ல ஹசரத், அப்படி ஒன்றும் இல்லை. என்னமாலும் கடன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறீங்களா? இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. என்னமாலும் பிரச்சனையா? இல்ல என்ன அப்படி ஒன்றும் இல்ல ஹசரத். அப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? வைஃபால் ஒரே பிரச்சனை ஹசரத் அப்படின்ற. தங்கச்சியோட நிலைமை ஹசரத், உம்மா பத்தி தான் ஒரே நிலைமை ஹசரத். இனியமான சகோதரர்களே, முழு ஆணுடைய முழு நிலைமையும் உடச்சி கீழே போட்டுடும். ஒரு பெண்ணுடைய அந்த நடத்த வீட்டுக்குள்ள சீரில்லாத நிலைமையாக ஆகக்கூடிய நேரத்தில் அவளுடைய அந்த அந்த முழு அந்த நிலைமையையும் அது உடஞ்சி தார்க்கிறதுனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வரலாறு படிக்கக்கூடியவங்களுக்கு சோவியத் யூனியனுடைய ஆரம்பத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஜனாதிபதியாக இருந்துட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு பின்னால சோவியத் யூனியன முன்னேற்றத்துக்காக வேண்டி நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்துல அவர் ஒரு சாப்டர் தனியா கொண்டு வந்திருக்கிறாரு பெண்களை பத்தி. என்னோட சோவியத் யூனியனுடைய பெண்கள் எப்படி இருக்கும் அது அவர் எழுதுறாரு. இன்னைக்கு சோவியத் யூனியன் ஆக கீழ் மட்டத்துக்கு போறதுக்கு அடிப்படை காரணம் என்னான்னு சொன்னா, இங்குள்ள பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போனதுதான் காரணம். எப்ப இந்த பெண்கள் வீட்டுக்குள்ளால திரும்ப வர ஆரம்பிப்பாங்களோ எங்களோட சோவியத் யூனியனை முன்னேற்றத்துக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி எழுதியிருக்கிறார் அவரோட புத்தகத்துல. காரணம் என்னண்டா, பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்வது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல, ஒரு குடும்பத்தை சந்தோஷமா நிலைமையில ஆக்குறதுல, குடும்ப வாழ்க்கையை பெஸ்டாக மாத்திரத்துல பெண்களுடைய பங்களிப்பு தான் ஆகப்பெரிய பங்களிப்பு. அவங்க பிரச்சனையானா எல்லாம் பிரச்சனையாக ஆகும். அதுல அடிப்படையான ஆட்கள் தான் மனைவிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய மனைவி, ஒரு பெண், அந்த பெண் மனைவியாக வரக்கூடிய நேரத்துல சிறந்த மனைவிமார்களாக அந்த பெண்கள் ஆகுவாங்க இருந்தா அல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்குள்ளால நிம்மதியான ஒரு நிலைமையை உண்டாக்குவான். குர்ஆனுடைய ஆயத்தை கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. ஆம்பளைகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆம்பளைகளை பார்த்து வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ள ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து அந்த நிலைமைகளை நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விளங்கும். உங்களோட பிராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல, உங்களோட ஆண்கள் நீங்க இருக்கிறீங்களே, உங்கள இருந்து உங்களுக்குரிய ஜோடி அல்லாஹ் படைச்சிக்கிறான். உங்கள இருந்து உங்களுக்குரிய ஜோடி அல்லாஹ் படைச்சிக்கிறான். கலகலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் இருந்தே உங்களுக்குரிய ஜோடி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த பெண்களை எதுக்கு தெரியுமா? லிதஸ்குனு, நீங்க ஆண்களே நீங்க நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டி, இலைஹா அவளின் மூலமாக, மனைவியின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி அப்படின்றான். ஒரு ஆண்ட நிம்மதி பறிப்போனா படிக்க மாட்டான், ஜொப்புக்கு போக மாட்டான், வேலையை செய்ய மாட்டான், அந்நிய மதத்தவர்கள் என்று சொல்லி சொன்னா அதை மறக்கிறதுக்காக வேண்டி ட்ரக்ஸை பாவிப்பாங்க, அதை மறக்கிறதுக்காக வேண்டி தவறான வழியில போய்கிடுவாங்க. என்னோட முஸ்லீம்கள் அப்படின்னா கத்தி அடிச்சு பிரச்சனைய போட்டு அதை நிலைமைய சீராக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. காரணம் என்னண்டா, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தாக்கமும் வலிமையும் அந்தளவு தூரத்துக்கு பெருசு. எப்படின்னா பெரிய பெரிய வீரமுள்ள ஆண்கள் இருக்கிறாங்களே, அவங்களோட கண்ணால கண்ணீரை வடிய வைக்கிறது. எத்தனையோ பேர் நான் பேசுகிறேன், நான் முழு நாட்டிலே கவுன்சிலிங் செய்கிறேன், எனக்கு தெரியும் இனியமான சோழன் அமானிதங்கள்னால நான் தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மறைச்சி ஒழிச்சி அல்ல. சிலவங்க உட்கார்ந்துட்டு வந்த நாட்ட பேசத்திலே அழுகுறாரு அழுகுறாரு வைப் வைப் அப்படின்னு சொல்லி சொல்றது கேட்கிற பாருங்களேன் இப்படி என்னப்பா நீங்க ஆம்பளையா அழுகுறீங்க எனக்கே இல்ல எனக்கு அறியாமலே கண்ணீர் வருது அப்படின்னு. காரணம் என்னண்டா, மனைவின்றவள் அப்படிப்பட்ட ஒருவள், அல்லாஹ் அதுதான் சொல்றான் அவளின் மூலமா உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சந்தோஷம் அப்படின்றான். இனியமா நண்பா அந்த சகோதரர்களே, அதுக்கு எங்க அந்த மனைவிமார்கள் அந்த பெண்கள் ஆரம்பத்துல இருந்தே சீரான நிலைமையில இருக்கணும். அது வானத்தால விளையலா, அது ரொம்ப மாதிரி எங்களுக்கு ஆக்கேலா, வீட்டுடைய சூழல் இருந்து ஒவ்வொரு தாயும் பக்குவமான நிலைமைக்கு பேணான நிலைமைக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வரணும். இன்றைக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரையில மோர் தேன் 15,000 இயர்லி திருமணம் நடக்குது எங்களை நாட்டில். அதே மாதிரி இயர்லி அப் டு 4,000 டிவோர்ஸ் நடக்குது, 4,000 மேற்பட்ட டிவோர்ஸ். நீங்க போர்ட் ஆஃப் காதில போயிட்டு கேளுங்க, 4,000 மேற்பட்ட டிவோர்ஸ் நடக்குது, 3/1 சுமார் திருமணம் நடக்கிறதுலயே 3/1. இன்னும் ஒரு கூட்டம் தலாக் சொல்லி கொலையலாம விட்டு கொலையலாம பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களோட கண்ணியம் அவங்களோட பதவி அவங்களோட படிப்பு தடுத்து நீக்குது, வெளியில ஒன்றும் பேசுறது இல்ல, வீட்டுக்குள்ள டிராமா நாடகம் நடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கனியமான சோதரிலே காரணம் என்னான்னு சொன்னா, அங்க அந்த மனைவி அவள் சீரான ஒரு மனைவியாக இல்ல, அவள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவள்கிட்ட இல்ல. அந்த வீட்டில் ஒவ்வொரு தாய்மாரும் ஆரம்பத்திலிருந்து உருவாக்குறது தான் ஆக முக்கியமான விஷயம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் படிப்பை கொடுத்திருக்கிறாங்க, ஏலவல் படிச்சிருக்கிறா, தையல் பழவிக்கிறா, எல்லா விஷயங்களையும் படிச்சிருக்கிறா, குக்கரி கிளாஸ் போயிட்டு இருக்கிறா, இன்னும் சிலவங்க பியூட்டி பலர் அனுப்பி பியூட்டிஷியனாகவும் மாற்றி வச்சிருக்கிறா புள்ளைய. அப்படி இன்னைக்கு சிலவங்க பாருங்க, கல்யாண பேரத்துல எல்லாம் புரோக்கர் மாறல் வந்து சொல்றது, அவ படிச்சிருக்கிறா, இங்கிலீஷ் படிச்சிருக்கிறா, அவக்கு ஆக்க தெரியும், அவக்கு நல்லா தெக்க தெரியும், அவ பியூட்டிஷியனாகவும் இருக்கிறா, அவ நல்ல லீடர்ஷிப் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கிறா, மொண்டசூரி கோர்ஸ் செஞ்சிருக்கிறா. இப்ப மாப்பிள்ளையார் வீட்லயும் பாக்குறது எல்லாம் நல்ல. இப்ப சரி இவளை முடிப்போம், அவளை முடிச்சோடனே இப்ப அவளோட டைம் அவளை பியூட்டி ஆக்குறதுலயும் அவளோட வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதுலயும் தான் அவளோட நேரம் போகுது. தவிர கணவனை பாக்குறதுக்கு டைம் இல்ல. ரொம்ப கவலையோட சொல்றேன், அவரோட இடத்துல இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல அந்த பிரச்சனைய வழக்கு போயிட்டு கொண்டிருக்குது. ரெண்டு பேரும் படிச்சு யூனிவர்சிட்டி பாஸ் அவுட். அந்த மாப்பிள்ளக்காரன் சொல்றான், சார் எனக்கு நிவிக்கிறாவே இவட படிப்புக்கு கொடுக்கற முக்கியத்துவத்துல 1% எனக்கு தந்தாலும் பரவாயில்லை. என்ன இவக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாவே, அதுல 1% அடி சரி எனக்கு என்ன கவனிச்சா போதும், அது கூட இல்ல சார் அப்படின்னு. ஹை கிளாஸ் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட், எங்களை திருமணம் முடிக்கிறதுல யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறா, அதுதான் நாங்க பயோடேட்டா பேச்சு எல்லாமே. எங்களை பார்த்த திருமணம் கொலப்ஸ் ஆகி, திருமண வாழ்க்கை ஃபெயில் ஆகி, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. ஒரு நான் ஒரு மீட்டிங்ல லோயர்ஸ் மாரோட ஒரு லோயர் என்று சொன்னார், அது திருத்த உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுங்கள் சொன்னாரு, என்னட்ட ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு ஹசரத் அப்படின்னு. என்ன, ஒரு உம்மாவும் மகளும் வந்தா ஒரு பிரச்சனை ஒன்று எடுத்துக்கொண்டு மகள் சொல்றா, என் ஹஸ்பண்ட் என்னோட இறக்கம் இல்லை அப்படின்னு. அப்ப நான் விசாரிச்சா உண்மையிலே அவர் சொல்றதை பார்த்து இறக்கம் இல்லை போல இருக்குது, சரி உங்களோட ஹஸ்பண்ட் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சுக்கிறார். வந்து அவரோட பேசிக்கிறார், அந்த வாலிபரோட பேசுறதுலே அவர் சொன்னார், அவரோட நான் பேசுறதுலே ஹசரத் அவன் வந்து இவளுக்காகவே உயிரை விட்டுடுவான் போலிக்கிறான். அவங்க பேச்சை பார்த்தா அவளும் அவளோட அன்பு அப்படித்தான் அவளோட இதெல்லாம் இருக்குது பேச்சு அதெல்லாம். நான் நல்லா அவரோட பேசிட்டு அதுபோல மறுவோம் அந்த உண்மையே மகளையும் கூப்பிட்டு வாங்கம்மா, என்னம்மா அவனோட மாப்பிள்ள வந்து இப்படி அவளும் அன்புன்னு சொல்றா, இப்படி இப்படிலாம் சொல்றாவே, என்ன செய்தி? இந்த புள்ள சொல்லிச்சான் அவன்கிட்ட சொல்றாரு, அந்த புள்ள சொல்லுதான் அந்த படங்கள்ல லவ் பண்ற மாதிரி இவர் என்ன லவ் பண்றாரு இல்லையா சொல்லாம சொல்றேன். நண்பர்கள் தெரிஞ்சது மராத்தி தெரிஞ்சது.
காரணம் என்னண்டா, வீட்டுல உமா கணக்கில்ல படம் பார்க்க விட்டு நாடகம் பார்க்க விட்டு அவட புள்ளட மென்டலிட்டி எப்படி மாறிக்குதுண்டா, எனக்கு வார ஹஸ்பண்ட் இந்த ஆர்டிபிஷியல் ஹஸ்பண்டா ஈக்கோ ஆர்டிபிஷியல்ல இருக்கிற மாதிரி அவளுடைய சிந்தனையில் அப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, இன்றைக்கு வீடுகளுக்குள்ளால தாய்மார் அந்த புள்ளகளை கொடுக்கறதுக்கு தர்பியத்தை எப்படி கொடுக்கணும்னு தெரியாததுனால, தீனை எப்படி கொடுக்கணும்னு தெரியாததுனால அவங்களோட புள்ளகளோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அதிகமாக நான் சும்மா சொல்லல, இந்த நாட்டில் உள்ள அதிகமான வாலிப பெண்களோட மென்டலிட்டியை நீங்க எடுத்து பாருங்க. கல்யாணம் முடிக்கிறதுலே அந்த வாலிபர் கொஞ்சம் ஜமாத்துல போயிட்டு எல்லாரோட பயம் ஏற்பட்டு தாடியை வச்சு கொஞ்சம் பக்குவமா பள்ளிக்கு வராரு சொல்லுகிறாரு அப்படியான ஒரு நிலைமை நீக்கிறாரு. ப்ரொஃபஷனலாவும் நீக்கிறாரு, எடியூகேட்டட் படித்தவராகவும் நீக்கிறாரு, ஆனா தோற்றம் எப்படிதான் தாடியெல்லாம் வச்சிக்கிறாரு. அவனோட மாப்பிள்ள பேசிக்குது தாடி வச்சிக்கிறா வான மிப்பே கிளவே நவிக்கிறாரு. ஏன்னா அந்த அவள் பார்த்தது எல்லாமே வந்து எப்படி தெரியுமா, நாடகத்திலையும் படத்திலையும் டிவிலையும் அந்த திருமணம் தான் வாலிபர் அப்படின்டா புல் ஷேவ் அடிச்சிக்கோணும், கழுத்துல ஒரு மாலை போட்டிக்கோணும், காது கொண்டு போட்டிருக்கோணும், கையில ஒரு சங்கிலி போட்டிக்கோணும், ரஷ்யாது காரணமாக இருக்கணும். அப்ப எல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் குடுக்காரனா தூள் அடிக்கிறவனா கஞ்சா காரனா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கிறாரு ரைட். அதனால பேயினாலும் முடிக்க தயார். ஏன் தெரியுமா, படத்துல பாக்குற பேய் தான் அந்த புள்ளைய காப்பாத்துற, ஒரு ரஷ்யாதுக்காரன் காப்பாத்துற. இப்ப அவள்கிட்ட உள்ளத்துல என்னத்தை உருவாகிக்குதுன்னா, இவரு தான் என்ன காப்பாத்தேன், இவரை இப்படியானத்தினால தான் என்ன பாதுகாப்பான். அந்த புள்ளோட மென்டலிட்டி இது நான் சும்மா சொல்லல, நான் தெளிவா சொல்றேன். அவனோட மால் மாறுக்காரச்சு நீங்க கேட்டு பாருங்க, பேசி பாருங்க அவனோட மென்டலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இன்றைக்கு லவ் எஃப்ஐஆர்ல மாட்டி உமா பாப்பா முக்காந்து சொல்ற, அவனுக்கு தொழில் இல்ல மகள், அவள் தொழுகிற இல்ல மகள், இப்படி இல்ல மகள், இப்படி இல்ல மகள் ஒன்னே இவக்கு அதொன்றுமே விளங்குறல, எல்லாத்தையுமே தலையில போட்டு மறைக்கப்பட்டீங்க இந்த பொம்பளை பிள்ளையிட. ஏன்னா அவளுடைய அந்த கண்ணால பார்த்த வீட்டுக்குள்ள சூழல், அந்த படமும் நாடகமும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறும் வெளியில் உள்ள என்வயரன்மெண்ட்டும் தான் அவளுடைய வாழ்க்கையை தாக்கிக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் தாய்மாறு. ஏன்னா தாய் தீன கொடுக்கல, மகளுக்கு பக்குவத்தை கொடுக்கல. ஒவ்வொரு சஹாபி பெண்ணும் வீட்டை விட்டு மகள் போகக்கூடிய நேரத்துல உட்கார வச்சு சொல்லுவாங்க, மகளே நீங்க திருமணம் முடிக்க போறீங்க, உங்களோட மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர், நீங்க இப்படியான ஒரு ஆள்கிட்ட போக போறீங்க, நீங்க இப்படி இப்படி நடந்துக்கோங்க, உங்களோட பக்குவமான வாழ்க்கை அங்க பிரதிபலிக்கணும், உன மாப்பிள்ளைக்கு நீங்க எதிர்த்து பேச வானம், உன மாப்பிள்ளையோட கண்ணியமானவங்க புத்தி மாதிரி சொன்னதை இன்றைக்கு கிதாபுகள்ல தனியாக எழுதப்பட்டிருக்கு. சஹாபி பெண்கள் புத்தி மாதிரி சொல்றாங்க, மகள்மாருக்கு வீட்டுக்குள்ள உள்ள என்வரன்மெண்ட்டை சீராக்குறாங்க, பக்குவமான வாழ்க்கையை கொடுக்கறாங்க. கனியமான சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு என்னோட வீடுகள்ல வாப்பாம் இல்ல உம்மாம் இல்ல, மகள் கொடுக்கற எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு கல்யாணம் முடிக்கத்திலே ராய் தொத்தரை பார்த்து நல்ல மனிதன் படிச்சிக்கிறாரு படிப்ப டிபெண்ட் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுத்தோடனே ஒன்னாவது நாள்ல இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட். வீட்டுக்கு போன் அதுவும் சொல்லி அனுப்புற மகள் என்னமாலும் பிரச்சனைடா கால் பண்ணி சொல்லுங்க, பாப்பா வந்து உங்களை கூட்டிட்டு வந்துடுவான். நீங்க சும்மா அங்க போட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு நிற்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு நான் சொல்ல இந்த கரண்ட்ல நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் நான் சொல்றேன், இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் என்ன தெரியுமா சொல்ற, மகளை பார்த்து மகளே நீ படிச்சிருக்கிறாய் உனக்கு வேண்டிய ஜொப் இருக்குது அவனோட நீ வாழணும்னு தேவையில்லை நீ விட்டுட்டு வா. நான் வல்லாஹி சொல்றேன், ஒரு பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிட்டிருக்கிறேன், அந்த தாய் வந்து அந்த மகளுக்கு கொடுத்திருக்கிற அட்வைஸ் அந்த அளவு தூரத்துக்கு இன்னைக்கு தாய்மார்களோட சிந்தனை குழம்பி போயிட்டு, புள்ளைக்கு எப்படி தரபேஸ் கொடுக்கணும்னு தெரியா, புள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியா, அந்த மகளை ஒரு மனிதனுக்கு நான் கட்டி கொடுக்க போறேனே போற இடத்துல அவள் சந்தோஷமா கணவனோட வாழணுமே, எப்படிப்பட்ட மனைவியாக அவள் இருக்கணும், என்னோட மார்க்கம் தீன் ஷரியத் எப்படியான வாழ்க்கைய அந்த அந்த மனைவிக்கு கொடுத்திருக்குது, அதை எங்களோட உண்மைமார்கள் சொல்ல தவறிக்காங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க வீட்டுக்குள்ள தீன்தாரியாக வளருங்க, தீனை கொடுத்து வளருங்க. என்கிட்ட ஒரு வாலிபர் வந்தாரு, அவன் சொன்னாரு அதுல தான் ஒரு இடத்துக்கு பொன் பார்க்க போனேன், பொன் பார்க்க போன இடத்துல
நான் சும்மா செக் பண்றதுக்கு நான் சொன்னேன், வீட்டில் பொண்ணெல்லாம் பார்த்ததுக்கு பின்னால அந்த புள்ளையிட வாப்பட்ட, நான் இப்படித்தான் தூள்காரன், நான் கஞ்சாக்காரன், ஆனால் ஒன்றும் பாவிக்கிறது அந்த பிஸ்னஸ் செய்கிற, ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன், அப்படி அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சல்லியில்லை சார், இது வேறு ஒன்றும் தேவை அப்படின்னு சொன்னு யோசனை நான் இப்படி எழுதி வாங்கிட்டேன் நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்றாரு, வல்லாஹி சொல்றேன், அவர்கிட்ட சொல்றாரு, அது இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலைமையை பாருங்கிறேன், ஆசை இருந்தால் போதும், வேறொன்றும் தேவையில்லை, மாலை முடிச்சுக்கோமா, நீங்கள் எவ்வளோ தான் எங்களுக்கு தேவை, இப்படி உண்மடை மாப்படை நிலைமை இருந்தால் யோசி பாருங்க, சீரான ஒரு சமுதாயம் உருவாகுமா. இன்னைக்கு மகன் மாப்பிள்ள தீண்டாரு, பக்குவமான ஒரு ஆள், பேணுதலான ஒரு ஆள், வீட்டில் இன்றைக்கு ஒன்றாவது வந்து ரிஜெக்ட் பண்ணுறது யாருன்றா உம்மா. சில சில விஷயங்கள் எனக்கு சொல்லலா, ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள் அதெல்லாம், ஆனாலும் கட்டாயம் சொல்லணும். சில வீடியோவில் உம்மை தான் செலக்ட் பண்ணுறது மாப்பிள்ளைய, எப்படியோ தெரியல, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், அவனோட உள்ளங்கள் என்ன திருக்குது அப்படின்னு. தீனில் முற்படுத்துறது, வாகனம் வீக்குதா வீதிக்குதா இதெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்ததுக்கு போகிறோம். மகள் வாரா 2 மாதத்தில் அவுட்டு, வீடு வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே ஜீரோவாக போயிட்டுருச்சு. கனியமான சோழர் இன்றைக்கு வெளியிலங்கத்தில் பார்க்குறதுக்கு எல்லாத்தோடய வீக்கிறாரு மாப்பிள்ளை, கல்யாணம் முடிச்சு பார்த்தா ஆள் வந்து கூலுக்கு அடிமையாகி 1 மாதம் 2 மாதம் டிவோர்ஸ். இந்தளவு தூரத்துக்கு பயங்கரமான இன்றைக்கு சூழ்நிலை. ஆனால் ஒரு பெண் வீட்டுக்குள்ளால பக்குவமான பெண்ணாக இருந்தாலுண்டா, வாலிபத்திலேயே அல்லாவுடைய பயத்தை உருவாக்கி கொண்டு அந்த தீனுடைய அந்த நிலைமைய வாழ்க்கையில உருவாக்கி கொள்வாளாக இருந்தா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தகுதியான மாப்பிளைய அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனா அவள் தீன்தாரியாக இருந்தா கஷ்டப்பட தேவல்ல, நீங்க அழ தேவல்ல, அங்கிங்க ஓட தேவல்ல, ஏன்னா மாலைக்கு இன்னும் கல்யாணம் நடக்குது இல்லையே, யாரும் ஏங்க தேவல்ல, உங்களோட மகள் தீன்தாரியாக இருந்தா. முதலாவது நிபந்தனை தீன், ஒரு பெண்ணிடத்திலே தான் ஒரு ஆணிடத்திலே தான் தீன் இருக்கணும். படிக்கிறது படிக்காம இருக்கிறது வசதி அது இல்லாம இருக்கிறது எல்லாமே அதுக்கு அடுத்தது வரக்கூடியது. முதலாவது தீன்தாரியா பாருங்க, மகளுக்கு சமைக்க தெரியும், மகளுக்கு நல்ல முறையில தைக்க தெரியும், மகளுக்கு நல்ல முறையில இங்கிலீஷ் பேசலும், மகள் நல்ல படிச்சிருக்கிறா, எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு பாருங்க, ஏன் இந்த மகள் தீன்தாரியா, டைமுக்கு தொழுகிறாவா, வீட்டுக்குள்ள பக்குவமா நிலைமையில் இருக்கிறாவா, வீட்டுக்குள்ள ஒழுக்கமா இருக்கிறாவா, வீட்டுக்குள்ள இருக்கத்திலே அவளோட வாழ்க்கையில பேணுதல் விளங்குதா, வீட்டு விட்டு வெளியே இறங்கத்திலே தன்னை பூர்த்தியா மறைச்சு கொள்றாளா. இன்னைக்கு பாருங்க, வெளியில இறங்கி போகக்கூடிய நேரத்துல பெண்களோட நிலைமை, வாலிப பெண்களோட நிலைமை, நான் உண்மையில யோசிக்கிறேன், இவங்களுக்கும் தீனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையோ தெரியல, சல்வார் கிட்ட அடிச்சுக்கொண்டு இன்னைக்கு அபாயா உடுத்த, அது ஒரு பயங்கரமான அபாயாவுடைய நிலைமையில கட்டிக்கொண்டு கையில பெரிய போனோட வச்சுக்கொண்டு, எங்களை விட்டா ஆள் இல்ல நாங்க தான் அப்படின்ற மாதிரி, யார் உம்மாவோட பக்கத்துல உம்மாம் தான், அது என்ன மாலுக்கு நான் எப்படி பக்குவமான வாழ்க்கைய சொல்லி கொடுக்கணும், நாளைக்கு கணவற்ற போன இவர்கள் இல்லைன்னு என்னவாகும், அது ஒண்ணுமே தாய்மாருக்கு யோசனை இல்ல. ஒரு வாலிபர் ஒன்று வந்து, நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியை போயிட்டு வந்துட்டீங்க, அந்த வாலிபர் கூட்டிட்டு வாராரு, அவர்கிட்ட சொன்னாரு, இப்ப ஒரு வருஷம் மட்டும் இருக்கும் சுமார் 1 வருஷம், அப்ப அவர் என்னட்ட சொல்லத்திலே 1 வருஷம் சொல்லத்திலே 1 மாசத்துக்கு முன்னால் நடந்தது அவர் என்ன சொல்றாரு, ஹசரத் ஏண்ட சாட்சிட மகளுக்கு போயிட்டு அறைய வந்துட்டு வந்தேன் ஹசரத் அப்படின்னாரு, ஒரு அறைய போட்டுட்டு வந்தேன் அப்படின்னாரு, அங்கிட்ட ஏன் அப்படின்னு ஹசரத், ஒரு என் சாட்சிட மகளுக்கு இப்ப 20 வயது, அவ வந்து சின்ன 11, 12, 13 வயசு இயக்கத்திலே என்னோட சாட்சி என்ன தெரியுமா செய்வா, அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவா, ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போவாள், எங்களை கிளாஸுக்கு கூட்டிட்டு போவா. இப்ப 15 வயசாகி அந்த புள்ள 16 வயதாகத்திலையும் அதே மாதிரி தான். அப்ப நான் சொன்னேன், சாட்சி இது சரியில்லை, மகளை நீங்க கட்டுப்படுத்தி வளர்க்கணும், வீட்டுக்குள்ள வச்சு வளவங்க, இப்படி நீங்க வெளியில கூட்டிட்டு போறது, ஒழுக்கம் இல்லாம போறது, இதெல்லாம் சரியில்லை, பின்னால வாழ்க்கை வீணாகும். அவள் சாட்சி என்னடா சொல்லுவா, போடா போறதுக்கு உனக்கு தெரியுமா, நான் தானே கூட்டிட்டு போறது, நான் தானே வளர்க்கறது, எந்த மகளை பத்தி எனக்கு தானே தெரியும் இப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அதுல சரியா 17 வயசாவத்திலே ஒரு கிறிஸ்டியன் பொடினை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள நிப்பாட்டினான், இவரைத்தான் நான் கல்யாணம் முடிக்கணும், 17 வயசு சொல்றாங்க.
அப்ப தாஜி எனக்கு கூப்பிட்டா உடனே
கொஞ்சம் கர்த்தான பொடிதல் உண்டு இவரு.
அப்ப இவர் சொல்லிக்கிற இப்ப பாருங்க, இப்பவும் சாத்தியம் சாச்சாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எந்த மகள் தப்பு செய்ய மாட்டான், சொன்னா கேட்டுக்கொள்வான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட சொல்லி கிள்ளி அனுப்பிட்டு இவருக்கு புத்திமதியா சொல்லி எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டான். நான் சொன்னேன், மறுவா நீங்க தவறு செய்றீங்க, இவளுக்கு ஒழுங்கான கட்டுப்பாடு நீங்க போடுறீங்க இல்லன்னு நான் சொன்னேன். அப்ப அவ சொல்றா சாட்சி, ஏண்ட மகள் எனக்கு தெரியும் அப்படியும் நடக்காது, பிரச்சனை ஆகாது. நினைவான சொல்ல இன்றைக்கு எங்களுக்கும் மீக்கிற பிரச்சனை இதுதான், ஒவ்வொரு உம்மமாருக்கும் மீக்கிற பிரச்சனை இதுதான். ஏண்ட மகள் தவறு செய்ய மாட்டான், ஏண்ட மகள் நல்ல மகள். ஒவ்வொரு வாப்பமாரும் இதே தான், ஒவ்வொரு வாப்பமாட்ட நிலைமையும். நாலு வாலிபர் நேரம் சொன்னாங்க, அதுல இப்படிதான் எங்களுடைய ஸ்கூல்ல பணம் படிக்கிற ஒரு பொம்பளை புள்ள ஒரு அந்நிய வாலிபரோட தொடர்பு அப்படின்ட்டாங்க. நான் அவங்க நாலு பேர்த்தையும் சொன்னேன், அந்த புள்ளையோட வாப்பட்டை பேச்சு சொல்லுங்க. அந்த புள்ளையோட வாப்பட்டை பேச்சு சொல்ல வாப்பா எவ்வளவு கோவப்பட்டா இருந்தா, உங்களெல்லாம் பிடிச்சி கொடுப்பேன், போலீஸ்ல என்ட்ரி போடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி கோவம் வர உங்களுக்கு பொறாம என்ன மாலை பார்த்துட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி பேச இவர் வந்துட்டு நான் சொன்னேன், பொறுமையா இருங்க அப்படின்னு. சரியா ஒரு ரெண்டு கிழமை இல்லாட்டி மூணு கிழமை இருக்கும், இந்த வாப்பா அழுது அழுது வாராரு, என் மகளை காண முதல் வெளியில சொல்ல வைக்க முதல். எத்தனை நாளைக்கு சொல்லாமிக்க, ஒரு கிழமை போனதுக்கு பின்னால தெரிய வந்துச்சு ஒரு அந்நிய வாலிபரோட பேச்சு, 18 வயசு பொம்பளை புள்ள, சரியா 2 கிழமைக்கு பிறகு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இனியமான சோதரில் ஒவ்வொரு வாப்பா உம்மா நினைக்கிற ஏண்ட மகள் அவ்வளாம் மற்றவங்களை தான் சுத்தம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட மகள் அல்ல, அதோட பொம்பளை புள்ளன்னு பாருங்க. ஒவ்வொரு தாய்மாரும் உங்களோட மகளை ஏண்ட மகள் ஒரு பொம்பளை புள்ள அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு வாப்பமாரும் ஏண்ட மகள் ஒரு பொம்பளை புள்ளன்னு பாருங்க. மகன் அவர் வந்து ஏண்ட மகன் தான், நானும் அவன் ஒரு ஆம்பளை புள்ள. ஒவ்வொரு தாயும் பாருங்க, இது ஒரு ஆம்பளை புள்ள, இல்லைன்னா திருத்தி இல்லாத ஒரு நாள் உங்களுக்கு. ஏன்னா உன்னோட மகன் தவறு செய்ய மாட்டான், உங்களோட மகள் தவறு செய்ய மாட்டான். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறது அது, நாங்க ஆம்பளையா பொம்பளையா பார்த்தா கொமானா பார்த்தா அவனோட தவறு விளங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப இந்த புள்ள இப்படி நடந்ததுக்கு பின்னால தரையினிவன் விட்டுட்டு வந்திக்கிறான். அதுக்கு பிறகு வீட்டில இருந்து கோல் வருதா, சாச்சா சாச்சு வீட்டுல இருந்து மகன் மகள் பேய்த்துதான் அவனோட 18 வயசு. சொன்ன உங்க ரொம்ப பேசினான், அவர் சொன்னார் என்னோட சொன்னாரு, அதுல நான் ரொம்ப பேசல பொறுமையா இருக்கும். சரி, கூட்டுக்கு போனா அழுகுறாங்க தளவுறாங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு கேள்விப்படுது, ரெண்டு பேரும் மலேசியாக்கு பேசிட்டாங்க, மலேசியா ஒரு நாட்டுக்கு பேசிட்டாங்க. அப்ப கூட்டு போயிட்டுருக்காங்க. அவர் சொல்றாரு, அதுல இப்ப என்னோட பேசுறதுக்கு சரியா 1 மாசத்துக்கு முன்னால இந்த நாட்டுடைய அந்நிய வாலிபர்கள் வெளிநாட்டிலிருந்து கோல் பண்ணிக்கிறாங்க. மச்சம் மேம்பத்தமாய் அப்பித்தம்மா கத்தாக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி பேச அல்லாட ஏற்பாடு அவர் சொல்றாரு பாருங்க. அதுல என்னை கூட்டாளி மாதிரி ஒரு கேர்ள் வந்து வந்திக்கிறா, என்னான்னு சொல்லி சொன்னா, இந்த புள்ளைய ஒருத்தன் கூட்டிட்டு வந்து அங்கிருந்து யாருக்கோ வித்திக்கிறான், இந்த வித்த புள்ள அப்படி சுத்தி சுத்தி இவனோட கை கிடைச்சிக்குது, 20 வயசு அந்த பிள்ளைக்கு. இவன் சொல்லிக்கிறான், என்னை தங்கச்சி வந்து தானது, நான் காசெல்லாம் அனுப்புறேன், டிக்கெட்டை போட்டு கூட்டுக்கு அனுப்புறேன், டிக்கெட்டை போட்டு இந்த நாட்டுக்கு அனுப்பினதுக்கு பின்னால கைக்கு அடிச்சுட்டு வந்துக்கிறார். அவர் சொன்னார் நான் போய் அடிச்சுட்டு வந்து என்னத்தை செய்யறாரு அவர் என்ன கேட்கிறாரு. அதுல இப்ப ஊர்ல இருக்கேலா கேவலம் உம்மை வாப்பா கூட்டு வெளியில போகலா, அவள் பேட்டியை சீரழிஞ்சிட்டு வந்திருக்கிறாள். 20 வயசு யாரு காரணம், வீட்டில் உம்மா வாப்பாம் தான். அந்த உம்மா அண்டைக்கே கவனிச்சிருந்தா, அண்டைக்கே பாதுகாப்பை கொடுத்திருந்தா, அண்டைக்கே அல்லாட பயத்தை சொல்லி கொடுத்திருந்தா, அண்டைக்கே வீட்டுக்குள்ள ஈமாண்ட முதாக்கரா நடந்திருந்தா, மகளுக்கு அல்லாஹ் பத்திய பயத்தை உருவாகி கொடுத்திருந்தா, இன்னைக்கு சஞ்சலப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இன்னைக்கு அதை விட பயங்கரமான நிலைமை, வீட்டுக்குள்ளால போன், இன்றைக்கு ஐபேட், இன்றைக்கு கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்தையும் உம்மா வாப்பமா வாங்கி கொடுத்து. நான் தான் யோசிக்கிறேன், இந்த வாலிபர்களுக்கும் வாலிப பொம்பளை புள்ளைகளுக்கும் எதுக்கு போன் அப்படின்னு சொல்லுங்க, எதுக்கு போன் இவங்களுக்கு எல்லாம். இன்றைக்கு சொல்றதுக்கு இயலாது, ரொம்ப கவலையான நிலைமை என்றால் உங்களை விட எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் வார பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அந்த நிலைமைகளும், ஒவ்வொரு பெற்றோரும் அழுகிறதும்,
இன்றைக்கு வாழ்க்கைய ஏதோ ஒரு வாழ்க்கை நரகத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த போனால ஏற்படக்கூடிய முசீபத்துகள் இன்னைக்கு வீடுகளுக்குள்ளாலேயே நான் எங்களை குடும்ப பகுதியில் ஒரு இடத்துக்கு கோயில் ஒருத்தர் வந்து நேரம் சொல்லி அழுகுறாரு. இன்னும் தெரியுமா, வீட்டுக்குள்ளால ரெண்டு பொம்பளை புள்ள, நல்ல பொம்பளை புள்ள, எந்த அளவுக்கு பக்குவமா வளர்த்தாங்கன்னா கிளாஸுக்கு கூட்டிட்டு போற கார் இல்லை, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற வாப்ப கார் இல்லை, கூட்டிட்டு வார இப்படி இவ்வளோ பக்குவமா வளர்த்திக்கிறாங்க. சரியா புள்ள பொம்பளை புள்ள, ஒரு புள்ள ஓ லெவல், மற்ற பொம்பளை புள்ள ஏ லெவல், ரெண்டு பொம்பளை புள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பக்குவம் வளர்த்திக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போனை வச்சிருக்கிறாங்க. என்ன மகள் மாதிரி பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா இவ்வளோ பக்குவமா வளர்க்குறாங்க, தவறு செய்ய மாட்டாங்க. இனிமான சகோதரர்கள், அன்பானவர்கள், இன்றைக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. ஒவ்வொரு உம்மமாரும் வீட்டுக்குள்ளால நீங்க தீனை கொடுங்க, உங்களோட மகளுக்கு அல்லாத பயத்தை கொடுங்க, நீங்க போய் வாழ வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு பொம்பளை புள்ளையும் சாலையான குழந்தைகளுடைய தாய் மாடு. இன்றைக்கு முழு நாடும் யூத் யங்ஸ்டர்ஸ் உடைய விஷயத்துல பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸ்கூல்ல இன்றைக்கு ட்ரக்ஸுக்கு பெரிய ஒரு, அதாவது ட்ரக்ஸ் உடைய விஷயத்துல பெரிய ஒரு பிரச்சனையை முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வாலிபருடைய நிலைமை தூளுக்கு அடிமையாகி, இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, இன்னைக்கு விதவிதமான போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி முழு நாட்டிலே எஸ்பெஷலி முஸ்லீம்கள். காரணம் யாரு தெரியுமா, வீட்டில் இருக்கிற உண்மை மாறுதான். வீட்டுக்குள்ள உண்மை பக்குவமான முறையில பிள்ளைய வளர்க்கல, மான் போறது வாறது இடங்களை இன்னைக்கு வரையான முறையில பார்க்கல. என்ன போன்ல நான் காட்டுற எத்தனை மெசேஜ், எத்தனை பேர் அழுதிக்கிற ஹசரத், என் மகனை காப்பாத்திட்டாங்க ஹசரத், என் மகனை காப்பாத்திட்டாங்க. 17 வயசு, 16 வயசு, 15 வயசு, இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு இப்படி ஆகிருச்சு. நோய் வாய்ப்பட்ட மகனை பார்த்து பார்த்து என்னன்னு அவன் இப்படியா பேசிருக்கிறான், எப்படி நான் இது போற மோத்த காட்டுறது. அவனை ஒரு குடும்பத்துக்கு ஒத்தர் போகுது, நல்லா யாரு வச்சுக்கோங்க, முழு குடும்பத்தின் நாசமாகிறது. அவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமை. யாரு உண்மைமாறு தான். ஏன்னால் மகன் கேட்கல, எங்க போனாய், எங்க வந்தாய், யார்கிட்ட யார்கிட்ட பேசிக்கொண்டிருந்தது, மாப்பமார் கேளுங்க, மகரபிக்கு மேல புள்ளி அனுப்பவான வெளியில கட்டுப்பாட போடுங்க, கூட்டாளிமார் யாரு பாருங்க, நல்லா தேடி வெளியில சுத்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு வாப்பா வந்து இன்ஜினியர், அவர் அவனிடம் சொல்றாரு, ஹசரத், ஐ டோன்ட் வாண்ட் மை சில்ட்ரன் டு ஸ்டடி, ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹி இஸ் எ டாக்டர் ஆர் இன்ஜினியர், ஐ வாண்ட் டு சீ ஹி இஸ் மை சன், ஒன்லி மை சன், தட் இஸ் எனஃப் ஃபார் மீ ஹசரத், ஐ டோன்ட் வாண்ட் எஜுகேஷன். அவர் ஆத்திரத்துல வந்து என்ன பேசுறாரு, ஏன்னா அவனுக்கு ஸ்கூல், அவர் பெஸ்ட் ஸ்கூல் நினைச்சு ஸ்கூலுக்கு போட்டிக்கிறாரு. பார்த்தா அந்த ஸ்கூல்ல 5 பிள்ளைகள் ட்ரக்ஸ்ல மாட்டி, அந்த கவலையில இவர் என்ன சொல்றாரு, ஹசரத், ஐ டோன்ட் வாண்ட் ஹசரத் எஜுகேஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ மை சன் லைக் தட், பட் ஐ வாண்ட் டு சீ மை சன், என் மகனை நான் பார்க்கணும், என் மகனை பார்க்கணும், என் அவனை நான் எனக்கு டாக்டர் ஆக தேவையில்ல, இன்ஜினியர் ஆக தேவையில்ல, எனக்கு என்ன மகனா பார்க்கணும் ஹசரத், நீங்க என்ன வழி சொல்லுங்க, ஸ்கூலுக்கு விலக்கி கொண்டு வந்து நான் மசாலா போடவா அப்படின்னு அவர் என்ன கேட்கிறாரு. ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இனிமான் அன்பார்ந்த சகோதரர்களே, காரணம் என்னண்டா, இன்றைக்கு நாங்க எங்க பிள்ளைகளை கவனிக்கணும், எங்க புள்ள ஒவ்வொருத்தரும் மாம்பழ புள்ளையும் தான், பொம்பளை புள்ளையும் தான், நாளைக்கு கணவனா வரக்கூடியவர், ஒரு பெண்ணுக்கு எங்க மகள், ஒரு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக வரக்கூடியவர், அவளுக்கு பக்குவத்தை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொடுத்து அவளை வளர்க்கணும். தீன கொடுங்க, தீன அல்லாஹ் பயத்தை கொடுங்க, பக்குவாவ கொடுங்க, வீட்டுக்குள்ள தாலி வாசிங்க, முந்தகபுல் ஹாதீஸ வாசிங்க, பசாலே ஆமால வாசிங்க, அதுல நீங்க ஹயாத்து சாபா வாசிங்க, நீங்க உள்ளுக்கு ரியாது சாலிஹின வாசிங்க, அரை மனுஷியால நீமாண்ட முதாக்கரா செய்யுங்க, 5 வருஷத்துக்கு பின்னால அளவானம் ரத்த கண்ணீரை வடிக்கவானம். நான் தெளிவா சொல்றேன், 5 வருஷம் பின்னால ரத்த கண்ணீர் வடிக்கவானம். நேற்று கூட ஒரு மெசேஜ் பண்ணுறாரு, அது என் மகன் வந்து நாஸ்தி, அந்த அதாவது அனைத்தும் அவன் என்ற கொள்கைக்கு பேசுறான், சுத்தமான நல்ல ஒரு மனிதர், ஒரு வேறொரு இயக்கத்தோட தொடர்பான ஒரு மனிதர். அதனால சொல்றார், என் மகன் பிடி சரி ஹசரத், என்ன செய்யறன்னு விளங்குறது, நிரூபாலா எனக்கு மெசேஜ், நல்லா படிச்ச பொடியனு உண்டு, நல்ல திறமையா படிச்ச பொடியனு உண்டு, அனைத்தும் அவன் என்ற கொள்கைக்கு பேசு. காரணம் என்ன, வீட்டுக்குள்ள கவனிக்கல, கொடுத்த பேஸ்புக்க, கொடுத்த டெக்னாலஜிய எல்லாம் இன்றைக்கு ஹை கிளாஸ்ல வளர்வானு கொடுத்த அவன் அதுக்குரிய வழி அவன் தேடி கொடுத்தான். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் போட்டிக்கிறாங்க, ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிலிஜன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் மோ, எனக்கு மிச்சம் வாழ தேவையில்லை, எனக்கு மோத்தா போகணும். யாரு வீட்டுக்குள்ள அந்த நிலைமை இல்லை. அதனால ஒவ்வொரு உண்மை மாறும், நீங்க தலை கெடுங்கிற, நாளைக்கு எங்களோட சமுதாயம் சிறந்த சமுதாயமா காண்றதுக்கு நீங்க தான் காரணம்.
உன பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல பண்பாடு ஒழுக்கத்தை படிச்சு விடுங்க. ஒரு மா ஒரு மனைவி, அவள் நாளைக்கு ஒரு கணவனுடைய மனைவி, ஒரு பிள்ளையுடைய உம்மா. இந்த நிலைமைக்கு நீங்க அவளை நீங்க வீட்டுக்குள்ளால சமைச்சு அனுப்புங்க. உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரி, உங்களோட யூனிவர்சிட்டியில நீங்க எடுக்கக்கூடிய உங்களோட தகமைகள், அவள் பேசுற இங்கிலீஷ், அவளுடைய சாப்பாட்டு ஆகக்கூடிய திறமை, அவள் தைக்கக்கூடிய திறமை, அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் நடக்கும். சாப்பிட்டு போயிடுவாங்க, கிழிஞ்சதை ஏதோ ஒட்டி போட்டு குடிச்சிட்டு போயிட்டுருவாங்க. ஆனா ஒழுங்கான மனைவியாக இல்லைண்டா, அதுக்கு பிறகு இந்த நாளுமே நரகத்து வாழ்க்கையை தான் வாழ வேண்டிய நிலைமை உருவாகும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர், அதனால ஒவ்வொரு தாய்மாரும் படிச்சு கொடுங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னண்டா, நல்லா படிக்கணும். ஒரு மனைவிண்டா எப்படி இருக்கிறது, ஒரு மனைவியிட பண்பாடுகள் எப்படி, மனைவியிட ஒழுக்கம்டா எப்படி, ஒரு நல்ல மனைவிக்குரிய அடையாளங்கள் என்ன. உன மகளுக்கு படிச்சு கொடுங்க. ஒரு 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 மகளுக்கு உனட சிறந்த ஒரு மனைவி அப்படின்னு சொல்லி சொன்னா, உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. மிக முக்கியமாக நாலு விஷயங்கள் எழுதுறாங்க. அந்த மனைவியிட முகத்தை பார்த்தா சந்தோஷம் வரும். ஒரு கணவர் வந்து மனைவிய பார்க்கிறாரு, பார்க்கத்திலே மனசுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு சந்தோஷம். மனைவிய பார்க்கணுமே கணவரோடு ஓடும். ஏண்டால் அவளுடைய முகத்துல கடுகடுப்பு இல்ல, முகத்தை சுருட்டி வச்சு கொண்டு இல்ல, முகத்தை கோபமா வச்சு கொண்டு இல்ல. ஒருத்தர் வந்து ஒருத்தனார் என்னட்ட, அதுல கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் அதுரர், ஆனா நான் என்ன செய்ய பொறுமையோடு இருக்கிறேன், அவளுடைய முகத்துல இதுவரையில ஒரு சிறப்ப கண்டதில்லை. ஆனா ஜமாத்துல வந்தாரு, அதுக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன் கடிதம் எழுதுங்க வீட்டுக்கு, மாஷால்லா கடிதம் எழுதினாரு. அதுக்கப்புறம் பதில் வந்துச்சு, அவர் கடிதத்தை வச்சுக்கொண்டு மிச்ச நேரமா பாக்குறாரு. நான் இந்தியால ஜமாத்துல அதனால சொன்னாரு, அதற்கு இது எந்த வைப்பா எழுதிக்கிற அப்படின்னு. ரொம்ப இறக்கமா, ரொம்ப பண்பா, அவர் வந்து துவா செஞ்சு அழுது சொன்னாரு, நான் இப்ப திரும்பி போறேன், உண்மையிலே இப்பதான் கல்யாணம் முடிச்ச மாதிரி ஹசரத் அப்படின்னா. 15 வருஷத்துக்கு பின்னால காரணம் அந்த புள்ள, அந்த பொம்பளை புள்ளோட வீட்டுல ஒழுங்கான தர்பியத்து இல்ல. இப்ப இவர் துவாவை கொண்டு அழகைய கொண்டு இவர் மாத்திக்கிறாரு. கனிமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதனால வீட்டுல மகள்மாருக்கு நீங்க படிச்சு கொடுங்க. ஒரு 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 உங்களோட முகத்தை நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட பாருங்க. உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, சஹாபாக்கள்ல உம்மு சுலைம் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்ற சஹாபி பெண். வீட்டுக்குள்ள புள்ள மௌத்தா போயிட்டு, புள்ள மௌத்தா போயிட்டு, புள்ளை அப்படியே அலங்கரிச்சு அப்படியே வச்சாங்க. எல்லாத்தையும் கஃபனெல்லாம் செஞ்சு போத்தி வச்சாங்க. மாப்பிள்ள வாராரு அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. வந்தா கேட்கிறாரு, மகனை எங்க சொன்னாங்க, மகன் வந்து படுக்கிறாரு சந்தோஷமா நிம்மதியா. அப்படியா வந்த கணவரை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க எப்படி இருக்கும் யோசிப்பாங்க, ஒண்ணும் இல்ல, சும்மா மகனுக்கு இருமல் வந்திருக்குது, இல்லாட்டி மகன் ஸ்கூல்ல போயிட்டு புழுந்து ரத்தம் வந்திருக்குது, முழு ஊட்டம் பரட்டி போட்டிருப்பான். மாப்பிள்ள பாவம் கஷ்டத்துல எங்கயோ பேசிக்கிறாரு, என்னமோ ஒரு வேலைக்கு அவர் போனவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திப்பா. இங்க என்னன்னா சும்மா மாண்ட கால ரத்தம் வந்திருக்குது, அவர் புழுந்திக்கிறாரு, அவருக்கு இருமல். இன்னைக்கு மனைவிமாருடைய நிலைமை ஹேண்டில் பண்றதுக்கு தெரியாது. இதெல்லாம் சின்ன விஷயம், சிம்பிளான விஷயம். அவருக்கு நாங்க பிரஷர் கொடுக்கப்படாது, இதை நாங்களே இதை பிடிச்சு கொள்வோம். இங்க அவர் பார்த்தா அவருடைய மனசுக்கு கஷ்டப்படும். இப்ப அவர் இப்படியான ஒவ்வொரு மனைவிமாரும் மகள் மகள்மாருக்கு சொல்லி கொடுங்க, உங்களோட கணவன் பார நீங்க ரீட் பண்ணுங்க. திருமணத்துக்கு பின்னால முதலாவது கணவனை ரீட் பண்ணணும். என் கணவன் யாரு, இவரது அட்டிடியூட் என்ன, மாரலிட்டி என்ன, பண்பாடு என்ன, எப்ப கோவப்படுவாரு, எப்ப சிரிப்பாரு, எப்ப இவருடைய மென்டலிட்டி எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் ஒவ்வொரு மனைவிமாரும் படிக்கணும், படிக்கணும் கட்டாயம். அப்பதான் மாப்பிள்ளைய ஹேண்டில் பண்ணேலும். ஒரு ஒரு ஒருத்தர் சொன்னாரு, அதுரத் என் தாத்தா அவருடைய ஹஸ்பண்ட ஹேண்டில் பண்றதுக்கு எத்தனையோ கிதாபை படிச்சு முடிச்சிருக்கிறார், எத்தனையோ கிதாப சொருக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டிருக்கிறார் வீட்டுக்குள்ள. என் மாப்பிள்ள கொஞ்சம் சிந்தனை ரீதியாக அவர் கொஞ்சம் எஃபெக்ட் ஆன ஒரு மனிதர், நல்ல திறமையான மனிதர். ஆனா அதை ஹேண்டில் பண்றதுக்காக வேண்டி எத்தனையோ கிதாப் வாசிச்சிருக்கிறார். என்ன என் மாப்பிள்ள மனசு நோகாம அவர் எப்படி நான் வச்சுக்கொள்வது சொர்க்கத்து வாழ்க்கை. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதிரியான பெண்கள் அந்த உணர்வை உண்டாக்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல ஓலவல்லம் இல்ல, ஏலவல்லம் இல்ல, யூனிவர்சிட்டியிலும் இல்ல, ஒரு இடத்துல இந்த சப்ஜெக்ட்ஸ் இல்ல, இந்த மார்க்கம் எங்கட தீன் தான் சொல்லுது. அப்ப நீங்க வீட்டுக்குள்ளதான் அதை உருவாக்கும். ஒவ்வொரு பெண்ணும் மாப்பிள்ளமார் ஹசரத் மாட்ட வந்து உட்கார்ந்து படிக்கணும், எழுதணும், போயிட்டு மனைவிட்ட சொல்லணும், என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் இதெல்லாம் என் பிள்ளைக்கு அவளுக்கு விளங்க வைங்க. புள்ள வந்து எல்லாத்தையும் படிச்சிக்கிறா, ஆனா as a wife, role model of a wife, ஒரு ஒரு பொம்பளை புள்ள ஒரு மனைவியான போகத்தில் அவளோட ரோல் மாடல் என்னன்றதை படிச்சு இல்ல, சொல்லி கொடுங்க. மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளையோடு இருக்கிறதுல சந்தோஷமான முகத்தோடு இருக்கணும், முகத்தை தூக்கி போட்டு கொண்டு இருக்க வானும், முகத்தை படிய வச்சு கொண்டு இருக்க வானும். அது செல்ல மாப்பிள்ளை மாற அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு வாலிபர் வந்து சொன்னாரு, உண்மையில அல்லாவோட வாழ்க்கத்தை வாழ்க்கையை பிரகாசமாக இருக்கணும் பாவம். அவர் சொன்னாரு, அதுல என் வைஃப் வந்து சாப்பாடு எனக்கு செஞ்சு தாரது, சாப்பாடு தின்னீங்களு கேட்கறது, அது ஒன்றுமே வானம் பண்ணுறது. நீங்க சுகமாயிக்கிறீங்களு மட்டும் கேட்டா போதும். நான் சொன்னேன், நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்க வா, இதெல்லாம் தீலாங்கிறது இல்லை, நான் எல்லாத்தையும் பொறுத்து கொள்றேன் அது பரவாயில்லை, என்னோட நீங்க சுகமாயிக்கிறீங்கன்னு மட்டும் கேட்டா போதும். கனிமான சூழல யாரு காரணம்? நான் சொன்னேன் ஆரம்பத்துல குர்ஆன் ஆயத்து, ஒவ்வொரு ஆண்களுடைய நிம்மதி சந்தோஷம் அல்லாஹ் பாருங்க. சுகூன், சுகூன் அரபில நிம்மதிக்கு சொல்ற சுகூன், வீட்டுக்கு தானே, வீட்டுக்கு அரபில சொல்ற மக்கன், நிம்மதியான இடம். இங்களை சுகூனுண்டா நிம்மதி, வீட்டுக்கு சொல்ற மக்கன், நிம்மதியான இடம், வீட்டுடைய அரபில வீட்டுக்கு மக்கன் என்று. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மனைவியால அவங்களுக்கு நிம்மதி சுகூன், வீடு சுகூன். இன்னைக்கு வீடு மனைவி வீக்கிறா, சுகூன் இல்லா போயிட்டு, வீடு மீக்குது மனைவி மீக்குதா, ஆனா நிம்மதி இல்லா போயிட்டு. மனைவிக்கு வீடிக்குது, மாப்பிள்ளைக்கும் வீடிக்குது, சொந்த வீடு சொந்த தொழில் எல்லாம் மீக்குது, ஆனா அந்த சுகூன் இல்லா போயிட்டு, நிம்மதி இல்லா போயிட்டு. காரணம் என்னன்னா, வீட்டுக்குள்ள அந்த புள்ள நடக்கிற முறை, அந்த பொம்பளை புள்ள அந்த மனைவி நடக்கிற முறை. ஒரு வாலிபர் என்ன சொன்னாரு, என்ன மனசுல குத்து உண்மையில, அதனால நான் உங்கள்ட்ட சொல்றேன், இன்னைக்கு எங்கட சமுதாயத்துல பெண்கள் அவங்களோட வாழ்க்கையை சீராக்காதனால எவ்வளவு விளைவு உண்டு பாருங்க. ஒரு வாலிபர் சொல்றாரு, ஒரு ஊட்டுக்கு போறது நரகத்துக்கு போற மாதிரி மகன், என்ன ஆண்டு ஊட்டுக்கு போன அவளால் ஒரே பலபரம் சொல்லி கேப்பா வெறுத்து போற, அதனால வெளியில் உட்கார்ந்து இருந்துட்டு தூங்கிட்டு போற போறாரு, அவர் எல்லாம் வந்து ஊட்டுக்கு வெளியில வா, தேவையான போன்ல பேசுற சாமான் அனுப்பிட்டு இவ்வளவு தான் நகரத்து அப்படின்னு. பெரிய வாழ்க்கை வீணா போவோம் நிலைப்பாடு. அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, முகத்தை எப்பவுமே செழிப்பா வச்சுக்கோங்க, அவளோட முகத்தை செழிப்பா வச்சுக்கோங்க. பேசினா ரெண்டாவது, ஒரு பெண்கள் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி முகத்தை செழிப்பா வச்சுக்கோங்க, ரெண்டாவது பேசினா இன்பமான வார்த்தைகளை பேசுங்க. இன்பமான வார்த்தை ஷீரீன் அப்படின்னு எழுதுறாங்க, இன்பமான வார்த்தை, நல்ல அழகான வார்த்தை. வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறா மனைவி மாப்பிள்ள, வீட்டுக்குள்ளிருந்து கதவை திறந்துட்டு இப்பயா வாரீங்க அப்படின்றார். போன எத்தனை முறை அடிச்ச யோசனை இல்லையா அப்படின்றார். நினைச்சுவோங்க, இது வந்து ஒரு சாலிஹான மனைவிட பண்பே கிடையாது, சாலிஹான மனைவிட பண்பே கிடையாது. அவள் எவ்வளவு கஷ்டத்தோட வாராரோ, எவ்வளவு சிரமத்தோட வாராரோ, எனக்கு போன் அடிச்சு தூக்கல்ல, என்ன என்னட்ட சோமிசா அறிக்கல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன் கணவர் வாராரு, கணவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. வார்த்தையால கூட கணவனை தாக்காதீங்க. ஹதீஸ், ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எந்த அளவு தூரத்துக்குண்டா திருமணம் முடிச்சிட்டீங்கண்டா ஒவ்வொரு பெண்ணும் உன மாப்பிள்ளை இருக்கிறாரே, மாப்பிள்ளையோட காலடியில தான் உங்களோட சொர்க்கமே இருக்குது, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாப்பிள்ளையோட காலடியில தான் சொர்க்கம். ஹதீஸ்ல வருது, ஒரு பக்கத்துல இருந்து உம்மை கூப்பிடுறா, இன்னொரு பக்கத்துல இருந்து வாப்பா கூப்பிடுறா, எங்களை கணவர் கூப்பிடுறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவர்கிட்ட போங்கண்டாங்க. உம்மை கூப்பிடுறா, ரெண்டாம் முறை வாப்பா கூப்பிடுறா, கணவர்கிட்ட போங்க, கணவர்கிட்ட போங்க, கணவர்கிட்ட போங்க. ஒரு சஹாபி பெண்மணி வந்தா, ரசூலல்லாஹ் என்ன வாப்ப மௌத்தா போயிட்டு என்ன கணவர் வந்து எனக்கு போக விட்டுறாரு இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க கணவர் உங்களுக்கு போக விட்டுறது இல்லையா சொன்னாங்க, ஆமா நீங்க போகாதீங்க. ஏன் தெரியுமா, உங்களோட கணவர் போக வானம்னு சொல்லி நீங்க வீட்டுட்டு வெளியே இறங்கி போறீங்க, வீட்டுட்டு வெளியே இறங்கி போகத்துல நீங்க மௌத்தா போனா நேரம் நரகத்து தான் போயிருக்கீங்க. வாப்ப மௌத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, வாப்பட மையத்த விஷயத்தை கணவர் போகவானம்ன்றாங்க. எந்த அளவு தூரத்துக்குன்னு சொன்னாங்க, இனியமான சோர்ல போகவானம்னு சொல்லிட்டு வெளியில கால் எடுத்து வச்சு வைத்து மௌத்தா போனா நரகத்துக்கு போவீங்க. இன்னும் எந்த அளவுக்கு ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா, நீங்களும் கணவனும் ஃபைட் பண்றீங்க, பிரச்சனையாக இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கு. அது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க இந்த ரிவாயத்தை. பிரச்சனையாக இருக்கு, இரவு நேரம் ஆகிருச்சு. இப்ப இரவு நேரம் ஆனதுக்கு பின்னால நீங்க ரெண்டு பேரும் பேசாம சமாதானமாகாம தூங்க போகவான, இதுல பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு பெண்ணுடைய சைடுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா, ஒவ்வொரு பெண்ணும் நீங்க மனைவி, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் குற்றம் செஞ்சவர் உங்களோட கணவர், தவறு செஞ்சவர் உங்களோட கணவர், கணவர் தான் குற்றவாளி அப்படின்னு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அந்த முழு குற்றத்தை உடமையில போட்டுக்கோங்க, உடமையில போட்டுக்கொண்டு நீங்க கணவர்கிட்ட போங்கோ, நான் தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க, நான் தவறு செஞ்சேன் என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நீங்க என்னோட பேசுவோ, கணவர்கிட்ட கைய பிடிச்சி ஹதீஸ்ல வருது கைய பிடிச்சி சொல்லுங்கோ, நான் தவறு செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நீங்க என்னோட பேசுங்கோ என்னோட சமாதானமாகுங்கோ, நீங்க என்னோட பேசி சமாதானமாகலண்டா நான் கண்ணுக்கு சுருமா போட மாட்டேன், நான் தூக்கத்துக்கு போக மாட்டேன், நான் இப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கணவர்கிட்ட பேசி கணவரை சமாதானமாக்கிட்டு நீங்க தூங்க போங்க. குத்தம் யார்ட? மாப்பிள்ள குத்தம். எங்கேயுமே ஹதீஸ்ல வரல மாப்பிள்ளைக்கு பேசி மனைவிட்ட நீங்க மன்னிப்ப கேட்டு சமாதானமாகுங்க. ஆனா இந்த பக்கத்துல மனைவிமா இருக்கு கொடுத்திருக்கிற அந்த நிலைமை என்னண்டா, நீங்க கணவர்கிட்ட போங்க, நீங்க உங்களோட பெரிய தானே, நான் போக மாட்டேன், அவர் தானே தவறு, அவர் தானே வரணும் சொல்லி நினைச்சு கொண்டு சல்லாலேசன் சொன்னாங்க, நீங்க படுக்கைக்கு போறீங்க, நீங்க படுக்கைக்கு போறீங்க. எப்படின்னு சொன்னா கணவனோட கோபமான நிலைமையில, கணவன் உங்களோட கோபிச்ச நிலைமையில நீங்க படுக்கைக்கு போறீங்க, நீங்க படுத்து எழும்பும் வரையில மலக்குமார் உங்களுக்கு பதுவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது கேளுங்க, ரெண்டாவது சல்லாலேசன் அடுத்து சொன்னாங்க, நீங்க படுக்கைக்கு போனீங்க, படுக்கைக்கு போனீங்க, அந்த படுக்கையிலே மௌத்தாயினீங்க, நரகத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறது. ஆனா எந்த அளவு தூரத்துக்கு இங்களை நல்லா பெண்கள் விளங்கிக்கோங்க, ஆண்களுக்கு உரிய சட்டதிட்டங்கள், இதைவித கடினமான சட்டதிட்டங்கள் இருக்குது. ஒரு மனைவியோட நடந்து கொள்ள வேண்டிய முறை, அந்த கணவனுடைய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுல எந்த குறையும் இல்ல. சலதாலயத்திலே அதையும் சொல்லிக்கிறாங்க. ஆனா இது முக்கியமா பெண்களோட சம்பந்தப்பட்டதுனாலதான் நான் இதை ஊண்டி சொல்றேன். ஆம்பளுக்கு அது முக்கியமா சொல்லப்படணும், அது பெண்களோட நடந்து கொள்ற விஷயம். உலகத்துல வந்து ஆம்பளை முழு உலகத்திலேயும் கொடி கட்டி பறக்கிறாரு, எல்லா இடத்திலயும் நல்ல பெயர், எல்லா இடத்திலயும் நல்ல பெயர், ஒவ்வொரு மாசமும் உம்ரா, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி, லட்சக்கணக்கு ஜகாத், சதகா, தான தர்மம், தஹஜ்ஜுடைய தொழுக, அஞ்சு நேர தொழுக, நிறைய இபாதத்துக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார பார்த்தும் சொல்லல நீங்க நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லல. யார்கிட்ட தெரியுமா டிபெண்ட் பண்ணினாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹலிஹி வஅன கைருன் லி அஹலி. உங்கள்ல ஆக சிறந்த மனிதன் யாரு தெரியுமா? உங்களோட மனைவி. உங்களை பார்த்து சொல்லணும் அல்ஹம்துலில்லா, என் கணவர் எப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர், என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு செஞ்சுமோ செஞ்சு தந்திருக்கிறாரு, எவ்வளவு அழகான பிஹேவியர், My husband is the best husband in the world. அப்படின்னு சொல்லி உங்களோட மனைவி சொன்னா நீங்க நல்லவர். அப்படி இல்லண்டா ஆம்பளைகளோட எந்த இபாதத்தாலே அவர் நல்லவரா ஆக இயலாது. இது ஆம்பளைகளுக்கு கூட நான் ஒன்றை சொல்லி காட்டினேன். இது மாதிரி எத்தனையோ ஆண்களுடைய சைட்ல நிறைய அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனா பெண்கள் நீங்க விளங்கிக்கோங்க, நல்ல தெளிவா விளங்கிக்கோங்க, உங்களுக்கு இருக்கிற கடமைக்கு இது ஆக பெருசு. அதனாலதான் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவிய பார்த்து சொல்றார், நீங்க இந்த பக்கத்துல போயிட்டு சோப்பு பச்சை நீலம், இந்த மலைகளுக்கு மத்தியில போயிட்டு சோப்பு பச்சை நீல கலர் கல்லை புரக்கிட்டு வாங்க அப்படின்னு கணவர் சொல்றார். கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மனைவிமார் போயிட்டு அதை புரக்கிட்டு வாங்க அப்படின்னா. முஹத்தீஸீங்கள் எழுதுறாங்க, அந்த மலைகளுக்கு மத்தியில போயிட்டு
அந்த நிறங்கள் உள்ள கல்ல பிறக்கிறது ஒரு நாளும் நடக்க இயலாத ஒரு விஷயம் உண்டு. ஆனாலும் கணவன் சொன்னா பேசி எடுத்துட்டு வாங்க. ஏன் சலதாலச்சலன் சொன்னாங்கண்டா, இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறது. ஒவ்வொரு மனைவிமாரும் கணவனோடு நடந்து கொள்ள வேண்டிய முறையை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி சொன்னாங்க. அதனால தான் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சலதாலச்சலன் சொன்னாங்க, கணவன் உடம்புல ஒரு புண் ஒன்று வந்திருக்குது, புண் ஒன்று, அந்த புண்ணிலிருந்து சீல் வடிது. சீல் மனைவி வந்து பார்த்தா, பார்த்துட்டு என்ன கணவரே இவருடைய காலில் வந்திருக்கிற புண்ணை நான் சுத்தப்படுத்தணும், சீல் தலம் வந்து கொண்டிருக்கிறது, அதை நான் சுத்தப்படுத்தணும். என்ன தெரியுமா செஞ்சா, காலில் இருக்கிற புண்டை உடம்புல இருக்கிற புண்ணுடைய அந்த சீல் தலம் ரத்தத்தை அவடை நாக்கால சுத்தப்படுத்துறா. துணியாலே இல்லை, பேப்பராலே அல்ல, நாக்கால சுத்தப்படுத்தி முழு புண்ணையும் தண்டை நாக்க வச்சு சுத்தப்படுத்தி அதை முழுக்க சுத்தமாக்கிட்டா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவி தன் கணவருக்கு இப்படி செஞ்சாலும் பூர்த்தியாக கணவன் கடமையை நிறைவேற்றினவராக ஆக முடியாது. யோசி வாங்க பார்ப்போம். அப்ப எந்த ஒரு தூரத்துக்கு கிஷ்டமான ஒரு, அதனாலதான் மத்த சைட பாருங்க, மத்த சைட் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொர்க்கம் போறது ரொம்ப லேசி, சொர்க்கம் போறது ரொம்ப லேசி. என்ன, கணவனுக்கு நூத்துக்கு நூறு நீங்க வழிபடுங்க. கணவன் சொல்றத தீனுடைய விஷயங்கள்ல, தீனுக்கு மாத்தமான விஷயங்கள் இல்ல. மானவன் சொல்ற நீ வெளியில போகிறது சல்வார் உடுத்துட்டு போகணும், மோத திறந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்ன அதுக்கு இல்ல, தீனுடைய விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க வழிபடுறா, முழுக்க முழுக்க வழிபடுறா, அடுத்த கால சொர்க்கத்துல இருப்பா. சொர்க்கத்துல புலமாக்கல் கிதாபுகள் எழுதுறாங்க, ஒவ்வொரு மனைவிமாரும் பரலான தொழுகையை நிறைவேற்றிட்டு, பரலான தொழுகைகளை நிறைவேற்றிட்டு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறது கணவன்ட்ட வந்து அனுமதி கேட்கணும். நான் சுன்னத தொழவா, அதுக்கு பின்னால சுன்னத தொழுவோம். இந்த அளவு தூரத்துக்கு ஒரு கணவன், அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் ஆரம்ப காலத்துல சல்லாசலம் அப்பே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பாருங்க கொடுத்திருக்கிறாங்க, எப்படி நீங்க என்ன என்ன செய்யணும் கணவனுக்கு எவ்வளவு பொறுப்பு. அந்த ஆரம்ப காலத்துல கேட்கிறாங்க, யார் சூழல்லா அந்த மன்னரை பாருங்க, இந்த மன்னரை பாருங்க, இந்த தலைவரை பாருங்க, அவரை பாருங்க, எல்லாருமே அவங்களோட கீழுள்ள மக்கள் அவரை போய் சுஜூத் செய்யறாங்க. உங்களை பார்த்தா இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர், நாங்க எல்லாரும் உங்களுக்கு சுஜூத் செய்யறோமே அப்படின்னாங்க. சல்லாசலம் சொன்னாங்க, சுஜூத் இந்த அல்லாவுக்கு மட்டும் தான், அல்லாவுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் இல்ல. ஆனா உலகத்துல ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு சுஜூத் செய்யணும் அப்படின்னு வந்தா நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லுவேன், உங்களோட கணவர் மார்க்கு நீங்க சுஜூத் செய்யுங்க. ஆனா அது இஸ்லாத்துல அனுமதி இல்ல. ஆனா அப்படி இருந்தா இதைத்தான் நான் சொல்லியிருப்பேன், பெண்கள் தந்த கணவர் மார்க்கு சுஜூத் செய்யுங்க. கண்ணியமான சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு கணவனுடைய கடமை அந்த விஷயங்கள் அப்படின்னு இதை நாங்கள் படிக்கோம். அதான் நான் சொன்னேன், ரெண்டாவது அழகா பேசுறது, கணவனை விஷயத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கோங்க. ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு கணவனுடைய விஷயத்துல, ஒரு பெண் கடைசிக்கு எல்லாம் முடிஞ்சுக்கு பின்னா நான் சொல்றான் எந்த அளவுக்குண்டா, கணவன் ஒரு தப்பான வழியில போறாரு நல்லா தெரியும், அந்த பெண் யார்கிட்டயுமே சொல்லல, அழுதா வீட்டுக்குள்ளால, நோம்பு பிடிச்சா, இரவு பகலாக அல்லாட்ட அழுகிறா, யார்ட்டையும் காட்டிக்கொள்ளவும் இல்லை, நல்லா தெரியும் கணவன் தவறான வழியில போறாரு, இரவு பகலாக அழுகிறா, நோம்பு பிடிக்கிறா, அதுகள் பார்த்தா பாதத்துல நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நாளைக்கு உறவு பார்த்தா கணவர் வீட்டோட குடும்பத்தோட இவளோட சந்தோஷமா இருக்கிறா, அதுக்கு போற அந்த பெண் சொல்லிக்கிறா, நான் இப்ப சொர்க்கத்து வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறேன், என் கணவன் தவறான வழியில போனவர் என் ரப்பிட்ட நான் அழுது கெஞ்சி என் கணவரை நான் எனக்கு சொந்தமான முறையில் நான் ஆக்கி கொண்டேன், இப்ப சொர்க்கத்து வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா. இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களோட வாழ்க்கையில தந்த கணவரை ஒரு பெஸ்டான ஒரு மனிதராக மாத்துறதுக்கு ஏழும். நான் எப்பவுமே சொல்றது, ஹதீஸ்ல வந்து ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல நாலு விஷயங்களுக்காக திருமணம் முடிப்பாங்க ஒவ்வொரு ஆணும்னு சொல்லி வந்திருக்குது. ஒன்று அவளுடைய வம்சாவளி, அவளுடைய சொத்து, மூணாவது அவளுடைய நல்ல குடும்பம், அவளுடைய அழகு, அவளுடைய சொத்து, நாலாவது சலதாசன சொன்னாங்க அவளுடைய தீன். தீனை வச்சு நீங்க சந்தோஷமான முறையில் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க, ஒன்று பொருளுக்காக வேண்டி முடிப்பாங்க, இன்னொன்று அழகுக்காக முடிப்பாங்க, இன்னொன்று அவளுடைய நல்ல குடும்பம்ன்றதுக்காக முடிப்பாங்க, தீனுக்காக முடிப்பாங்க. தீனை வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கிக்கோங்க. அந்த பெண்ணிடத்துல தீன் வந்தா, ஆனா நீங்க ஆண்கள்ட விஷயத்துல பாக்கலாத, ஆண்கள்ட விஷயத்துல அதிசல்ல தொழுகையாளியா இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா பெண்கள்ட விஷயத்துல சொல்லாதான் வலியுறுத்தி சொன்னாங்க. ஏன் தெரியுமா, ஒரு பெண் தீண்டாரியாக இருந்தா, பக்குவமானவளாக இருந்தா, வரக்கூடிய ஆண் தீண்டாரியாக மாறுவாரு. இன்னைக்கு சில வாலிபர்கள் வாலிபரோட சொல்றாரு, அசரத் நான் தான் நல்லா காலேஜில படிச்ச, யூனிவர்சிட்டி போன, எல்லா கூத்தும் போட்ட ஒரு பிள்ளையதான் முடிக்கணும், அவளை அப்படியே திருப்தி எடுக்கணும் அசரத் அப்படின்றாரு. நான் சொன்னேன், நீங்க இப்பீங்களே இதெல்லாம் நூத்துக்கு நூறு அவளை மாதிரி மாறி போய்த்துடுவீங்க அப்படின்னு. கனிமான் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு சில ஆட்கள் சில வாலிபர்கள் அப்படி நினைச்சு போய் முடிக்கிறாங்க. அதை முடிச்சார் அப்படி பரவாயில்ல, நான் திருப்தி எடுப்பேன். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, வர பார்த்தா பெரிய ஒரு ஷேகுல் மஷாயிட்ட மாறிப்பாரு. அப்படி ஒரு ஆள் முடிச்சாரு. ஒரு வருஷம் மட்டும் கோகத்திலே டிஷர்ட்டும் ஜம்பரும் அடிச்சுட்டிருக்கிறார். என்னான்னு கேட்டா, அல்லாஹ் சார் வயசு சொல்றா உஜய் வயசாளி மாறிது அப்படின்னு. இப்ப மாஷா அல்லாஹ்னு சொல்லி அந்த பிள்ளைய விட்டுட்டு வேறொரு திருமணம் முடிய சந்தோஷமா வாழ்றாரு. அப்ப இன்னைக்கு என்னோட நிலைமை என்னண்டா, நல்ல முன்சப்ல நின்று தொழுது கொண்டு இருப்பாரு. தீன் இல்லாத ஒரு இடத்துல முடிச்சோடனே இன்னைக்கு ஆண்கள் நினைக்கிற பேட்டு முடிச்சு நாங்க வெட்டி எடுப்போம் பரட்டி எடுப்போம் அப்படி இப்படிந்து அங்க பெண்கள் ஒன்னும் செய்ய இயலாது. அவங்க ஒழுங்கு இல்லைண்டா அவ்வளவுதான், ஒழுங்கு இல்லைண்டா அவ்வளவுதான். போனா கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா மாப்பிள்ளையோட தாடியெல்லாம் ஷோர்ட் ஆகிட்டு போறது, ஷோர்ட் ஆகிட்டு என்ன தர அவனோட தாடியெல்லாம் ஷோர்ட்டா இல்லாதுற வைஃப்ட ஃப்ரெண்ட்ஸ் மாறலாம் சொல்றான். என்னடா அவன மாப்பிள்ளைய பார்க்கல வயசாளி மாதிரி இருக்குது, கொஞ்சம் இக்கோனமி ஹசரத். இமாம் ஜமாத்துக்கு வந்து கொண்டிருந்தவரை பார்த்தா இமாம் ஜமாத்துக்கு இல்ல இல்ல ஹசரத் வைஃப் சொல்ல இப்ப தானே பாங்கு சொன்ன, 10 லட்சத்துக்கு போற சொல்லு, ஏன் 5 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தீன் இல்லா பேசுறது. ஆனா தீன் தாரியான ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க முடிச்சீங்க, அல்லாட பயமுள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய முடிச்சீங்க, தஹஜ்ஜத்துக்கு சுபகுக்கு இல்லாத வாலிபரை பார்த்தா தஹஜ்ஜத்துக்கு வாராரு. என்னன்னா ஹசரத் வைஃப் விட்றா இல்லாத அவ நேரத்தோட எழுந்து உடனே பள்ளிக்கு அனுப்பி விட்றா. இப்ப முகத்துல தாடி இல்ல, இப்ப தாடி வர ஆரம்பிக்குது மஷால்லா. தாடி எல்லாம் இல்லாத வைஃப் சொல்றா, தூரத்துக்கு வாகனத்துல உங்களை பொம்பளை புள்ள மாறிக்குவா, தாடி வைங்கல அப்பதான் ஆம்பளை மாறிக்கும் அப்படின்றா. வெக்க வருது, அதாவது நான் தாடி வைக்கிறேன் அப்படின்றா. நேரத்துக்கு தொலை வராரு. என்னடா வைஃப் சொல்றா புள்ளகள் கிடைச்சா புள்ள தீங்காரி ஆகணும், அப்ப நீங்க டைமுக்கு தொலை போனா தானே திங்களை தீன் வளரும், நீங்க டைமுக்கு தொலை போனா தானே வீட்டுக்குள்ள பறக்கத்து உண்டாகும் வைஃப் சொல்றா. இப்ப வைஃப் சொல்றா வைஃப் சொல்றா வைஃப் சொல்றா தன்னை பூர்த்தியா மாத்தி கொள்வாரு. அதுதான் தீன்தாரியான பெண், பக்குவமான பெண். அதனாலதான் சொல்லலாம் சொன்னாங்க, நீங்க திருமணம் முடிக்கிறதுல தீனுள்ள பெண்ணை பார்த்து முடியுங்க, உங்களோட வாழ்க்கை மனமுள்ள வாழ்க்கையாக இருக்கும், சந்தோஷமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அழகு ஒரு மாசத்துல பெய்த்துடும், சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கும் இல்லா போகும், குடும்பம் அது நல்ல குடும்பம் இல்லா போகும், அது வரும் போகும். ஆனா தீன் ஒரு மனிதனை கட்டி எழுப்பும். இதெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தி சொன்னாங்க. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இங்க ஒவ்வொரு பெண்ணையும் அங்க தீனை தான் முற்படுத்தி அவள்கிட்ட வாழ்க்கையில பக்குவம் வரக்கூடிய நேரத்துல அவள்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் பக்குவமான வார்த்தைகளாக வரும். பேணுதலான முறையில பேசுவாள். மூணாவது உலமாக்கல் கிதாபுல எழுதுறாங்க, அந்த பெண் வந்து வீட்டுக்குள்ளால ஒழுக்கமான முறையில பக்குவமான முறையில இருப்பா. அவ ஒழுக்கத்தை இழந்து பக்குவத்தை இழந்து வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா. ஒன்று கணவன் பக்கத்துல சந்தோஷம், கணவனோட பேசினா இன்பமா பேசுவா, வீட்டுக்குள்ள ஒழுக்கமா இருப்பா. வீட்டுக்குள்ள உடுப்பு அறக்குறையா உடுத்துக்கொண்டு அந்நிய ஆண்கள்ட முன்னுக்கு பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு வெக்கம் இல்லாத நிலைமையில அவளுடைய நிலைமையை அவள் ஆக்கி கொண்டு இருக்க மாட்டா. நாலாவது எழுதுறாங்க, எப்பவுமே அவள் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாளாம். வீட்டுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டு இருப்பாளாம், கணவன்ட வேலை, புள்ளகள்ட வேலை, வீட்டு வேலை, உடுப்பு கழுற வேலை, தைக்கிற வேலை, புதைக்கிற வேலை, வேலை செஞ்சு கொண்டே இருப்பா. சில பெண்கள் நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் தானே. உலமாக்கல் கிதாபுல எழுதுறாங்க, ஒரு நல்ல பெண்ணுக்குரிய 4 அடையாளங்கள்ல ஒன்று, அவள் வீட்டுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டே தான் இருப்பாளாம். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப நாங்க எங்கட பெண்கள்ட்ட பண்ணுவோம், நான் சொல்றேன் வீட்டுக்குள்ள அப்படி வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது இல்ல,
எங்களோட பெண்களுக்கு காலையில சாப்பாடு எல்லாம் செய்யல, கடை சாப்பாடு. ஏன்னா சோம்பர் எழுப்பினு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் கடை சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. பாலைக்கும் அப்ப வீட்டுல புடவை எல்லாம் கழுவி முடிஞ்சா பாலைக்கு இன்றைக்கு எல்லாம் கழுவியாச்சப்பா, இன்றைக்கு கடையில தான் சாப்பாடு எடுக்கணும். அவ எத்தனை நாள் வெளியில போயிட்டு சேர்ந்து சாப்பிட்டு வாங்கல, எல்லாரும் போயிட்டு வெளியில சாப்பிடுவோம் அப்பா. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, காது வச்சவங்க வெளியில இருந்து சாப்பாட்ட வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க, கடை சாப்பாட்ட சாப்பிடாதீங்க. ஏண்டா கடையில எடுக்கிற சாப்பாட்டுடைய பிரதிபலிப்பு உங்களோட புள்ளகல்ல வெளிப்படும். ஏண்டா எங்க யாரு எப்படி ஆக்குறாங்க யாருக்குமே தெரியாது. நான் பார்த்திருக்கிறேன் சில உலமாக்கள் சில சாப்பாடுகளை வச்சா தெளிவா நான் சொல்றேன், கடையாலே கொண்டு வந்து வச்சா அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தான் அறிவான், வீட்டுல செஞ்சதை மட்டும் சாப்பிடுவாங்க. ஹஜ்ரத் இத போடுங்களே, இத போடுங்களேண்டா வானம் அது மனசுக்கு படல அப்படிங்குவாங்க. என்னடா கடை சாப்பாடு ஆயிருக்கும் அது, ஆனா அவங்களுக்கு தெரியாது கடை சாப்பாடு என்று. நான் பார்த்திருக்கிறேன் இது, ஒரு உலமாக்கள் இவ்வளவு பேணுதல் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவனோட சாப்பாட்டுடைய அசராப்படும் பிள்ளைகளுக்கு, காலையில கடை சாப்பாடு, இரவுக்கு கடை சாப்பாடு. இவ பிள்ளைகளோட நிலைமை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு சேரும். அதனால வீட்டுக்குள்ள உள்ள பெண்கள் நீங்க நேரத்தோட எழுமுங்க, காலையில எழுமுங்க, மனைவிமார் நீங்க காலையில எழுமுங்க, சகஜத்துக்கு எழுமுங்க, சொல்லுங்க, ஓதுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க, வீட்டுல வேலைய செய்யுங்க. அழகா இன்னைக்கு பெண்களுக்கு தெரியா எழும்புற 5:30 to 6 புள்ளைய எழுப்பு, இவளை எங்களை எழுப்பு, அங்களை எழுப்பு, அரவாசி ஓடுற அங்கள செய்யறது, மறுவ அந்த எழுப்புறது, மறுவ பாத்ரூம் கொண்டு போறது, அடிக்கிறது, புள்ளைய கழுவுறது, மறுவா போடுறது, மறு ஓடி வர கிச்சனுக்கு, மறுவ லஞ்ச் பாக்ஸ், அதுக்கு அது இது நியமான சோர்ல எவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்தி கொள்றோம், எவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்து. காரணம் என்ன, சகஜத்துல நாங்க எழுப்பிட்டோம்டா மாஷா அல்லா, எங்கட அந்த நாள் முழுக்க அழகான நிம்மதியான நிலைமை வருவோம். ஏனால் 5 to 6 ஆவத்திலே சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இப்ப புள்ள கவனிக்கிறது லேசி, இப்ப பிரச்சனை உண்டாகாது, இப்ப கணவன் சப்போர்ட் பண்றாரு இல்ல, இந்த இப்படியான சிச்சுவேஷன் பாருங்க. 5:30 to 6 கிளம்பி கொண்டு கணவன் பாவம், அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்கிறாரு, அவருக்கு நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களும் இல்ல, ஒண்ணு செய்யறீங்களும், புள்ளைய கொஞ்சம் வந்து கழுவுங்களே, உங்களுக்கு என்ன குறைஞ்சா போக முட்டுவை போட்டுட்டா. ஏன் காரணம் நாங்கதான். இப்ப கணவனும் சூடாகும், உங்களுக்கு தெரியாதா யோசனை இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வாரேன், கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விட்டுறீங்க இல்லையா எனக்கு. பிரச்சனை யாரு காரணம், இந்த பெண்கள் தான். காலையில எழும்பி அவங்களோட வேலையில அழகா செஞ்சு அதை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை. கனிமான சகோதரர்களே, நாங்க விளங்கணும் எங்கட வீட்டுக்குள்ளால் உள்ள அந்த வேலைகள் மிக முக்கியமா. அதே மாதிரி தான் கணவனுடைய விஷயத்துல நாங்க, நான் 2வது சொல்லிட்டு வந்த மிக முக்கியமா படிக்கிற விஷயம், அந்த படிக்கிற விஷயத்துக்குள்ளாலதான் இது எல்லாமே அமையக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நேரத்தில் சில உலமாக்கள் 60 மேற்பட்ட விடயங்கள் எழுதி வைக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வளவு பக்குவமாக இருக்கணும் கணவனுடைய விஷயத்துல, மிக முக்கியமாக பெஸ்டான பெண்களுடைய பண்புகளை எழுதக்கூடிய நேரத்துல எழுதுறாங்க. கணவனுக்கு முன்னால நீங்க திருப்பி பேசவானும், கணவனுக்கு முன்னால திருப்பி நீங்க பேசவானும், எதிர்த்து பேசவானும், ஓ எனக்கு தெரியும், ஓ நீங்களும் தெரியாளா, நீங்க இப்படியா, இப்படி ஒன்றுமே பேசவானும் கணவனுக்கு முன்னால. நீங்க கணவனுக்கு முன்னால ரொம்ப கண்ணியமான முறையில பேசுங்க, ரொம்ப கண்ணியம். உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, ஒரு பெண் வந்து ஷேக்கிட்ட வந்து சொல்றா, வீட்டுல என் மாப்பிள்ள வந்தா ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை. அப்ப ஷேக் சொன்னா, நான் உங்களுக்கு வந்து கல்லு கொஞ்சம் தாரேன், நீங்க உங்களோட கணவர் வீட்டுக்கு வந்து பேசுவாரே அந்த டைமுக்கு இந்த கல்லை வாயில போட்டுக்கோங்க, நீங்க வேற ஒன்றும் செய்யவானோ. அந்த பெண்மணி நினைச்சாவாம், இவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்குது, வாய்க்குள்ள கல்லை போடுறதால எனக்கு நடக்கும். இந்த கிதாபில் எழுதுறாங்க உலமாக்கள் இந்த விஷயம் சம்பவத்தை. அந்த பெண் போனா, கணவர் வீட்டுக்கு வந்தா பேசுறாரு, கல்ல வாயில போட்டா. ஒரு நாள், அடுத்த நாளும் அதே மாதிரி, ஒரு கிழமை, 2 இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியான சந்தோஷம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப இறக்கம் வகிக்கிறாங்க. ஷேக்கிட்ட வந்தார், ஷேக் நீங்க தந்த கல்லு வந்து பெரிய மந்திரிச்ச கல்லு பாருங்க, எவ்வளவு பவர், ஆஃப்டர் 2 to 3 எங்களுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷம், நிம்மதி, நீங்க என்ன கதில் ஓது நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அவர் சொன்னாலாம், நான் ஒன்றும் ஓத ஒன்றும் இல்லம்மா, உன்னோட மாப்பிள்ள வந்து பேசுறாரே, பேசுறதுல நீங்க குட்டு கொடுக்காம பேசுறீங்களே, அவர் ஆம்புல திருப்பி பேசுறாரே, இப்ப அந்த சண்டை முத்தி பெரிய பிரச்சனையாக மாறுது, இதுக்கு ஒரே வழி என்னான்டா நீங்க வாய பொத்துறது, நீங்க வாய்க்குள்ள கள்ள போட்டா பேசலவே,
அதுக்குள்ள கள்ள போட்டு பேசாமல் இருப்பீங்க. இப்ப வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இனிமா அன்பார்ந்த சோழர்கள் பெண்களுக்கு நீங்க அமைதியாக இருங்க, திருப்பி பேச போக வாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்க. மாப்பிள்ள கோபத்தில் இருக்கிறாரு, அதே பேசி 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 அவரை கோபப்படுத்துறாங்க. மாப்பிள்ள எங்கடா வாரன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். மங்க உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு உள்ள எப்படி, அவர் எப்படி, உங்களோட உண்மை எப்படி, உங்களோட தாத்தா எப்படி, என்னடா இது நரகத்து வாழ்க்கைக்கு மாப்பிள்ளை. இனிமான சோழர்கள் அன்பாளர்கள், நான் சொல்றேன் நிர்வாகத்தில் நான் சொல்றேன், இது ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம் அல்ல, சிந்தனை ரீதியாக அவங்களை மாத்தணும். அடிக்கடி அடிக்கடி அவங்கள்ட்ட விஷயங்களை முதாக்கரா செய்யப்படணும். வீடுகளுக்குள்ளால அவங்களுக்கு அடிக்கடி இந்த விஷயங்களும் சொல்லப்படும். இல்லைன்னா ஒருக்க கேட்டோடனே கேட்பாங்க, அதோட போனதுக்கு பின்னால் ஒரு கிழமை அதோட எல்லாம் சரி. அடிக்கடி அடிக்கடி அவங்களை ஞாபகப்படுத்தப்படுத்தப்படுத்தத்தான் வாழ்க்கையில் அது வாரத்துக்கு அது காரணமாக அமையும். இனியமான அன்பார்ந்த சோழ தாய்மார்களே சகோதரிகளே, இப்ப நாங்க மௌனமாக ஈர்க்கிறது எதையுமே பேசுறது இல்லை. அதே மாதிரி கணவர் வந்தாருண்டா கணவருக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, கணவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கணவருடைய விஷயத்தை கவனிங்க. உங்களோட போனை ரிசீவ் பண்ண வாணும். உங்களுக்கு நான் ஒரு புத்திமதி சொல்றேன், கணவன் இருக்கத்திலே உங்களோட போனை பேச வாணும். நீங்க கணவன்மாருக்கும் தனியா அவரும் பேசக்கூடாது, ஆனா பெண்கள் நீங்க உங்களோட போனை பேச வாணும். வைஃப் வந்து மாப்பிள்ளை சொல்லுங்க, நீங்க என்ன உண்மை பேசுற, நான் கொஞ்சம் பேசவா, என்ன கூட்டாளி ஒன்று பேசுற, நான் கொஞ்சம் பேசுறேன் நிறீங்கோ. மாப்பிள்ள சொல்றாரு வாணும், இப்ப பேச வாணும், போனை கட் பண்ணுங்க. ஜனாதிபதியில கோல வந்தாலும் கட் பண்ணுங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அவரோட தான் பேசணும், அவருக்கு தான் டைமை கொடுக்கணும். கவலையான விஷயம் இன்னைக்கு மாப்பிள்ளைய பார்த்து அவர் போனோட, உமா மனைவியை பார்த்து அவ இன்னொரு ஐபேடோட, புள்ளல பார்த்தா தண்ணியை கேட்கிறா, அதை தாங்களே உம்மி, இதை தாங்களே அப்பா அப்பா, அதை தாங்களே ரெண்டு பேரும் போனோட புள்ள நினைக்கிறது அவரு போனா மாறணும் இல்லமே அப்படின்னு சொல்ல. எத்தனை எத்தனை வீடுகள்ல கணவன் மனைவிமார் சந்தோஷமா பேசி எத்தனையோ நாள் அவர் இடத்துல போகிறேன் போயிருந்து அந்த வாலிபர் ஒரு டிரைவர் ஒருத்தர் அவர் சொல்றாரு, அதுல நிறைய டூரிஸ்ட் வராங்க, விசேஷமா இந்த முஸ்லீம்கள் அரபியல் வாராங்க ஹசரத், கணவன் மனைவிமார் அவர் சொல்றாரு குறைஞ்சது ரெண்டு பேரும் சின்ன கொலையாவது பேசுவாங்கன்னு பார்த்து அப்பே போனோட தான் நிற்கிறாங்க ரெண்டு பேரும். மனைவியை பார்த்து அவளோட போனோட, ஹஸ்பண்டை பார்த்து அவளோட போனோட, கார்ல உட்கார்றாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அவங்களோட ஈகிறேன், எல்லாரும் போனோட தான் ஹசரத். இவங்க இன்னைக்கு பின்னால ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்குல என்ன நடக்கும் ஹசரத் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இனியமா நண்பான சோழர்ல வீடுகளுக்குள்ள ஆண்கள் விசேஷமா உன போன நீங்க வீட்டுக்குள்ள ஆஃப் பண்ணிடுங்க. சில ஆண்கள் எப்படின்டா இவர் போன்ல எவ்வளவு நேரம் பேசுவாரு, மனைவி பேசினா கோபம் வரும், மனைவி எல்லாம் பேசக்கூடாது, இவர் பேசலும் மனைவி வந்து மிஞ்சினாலும் பார்த்துட்டு இருக்கிறா, இப்ப போன வைப்பாரு இப்ப போன வைப்பாரு, பேசணுமே ஹஸ்பண்டோட, ஆறவடியே போனோட பேசி 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 டயர்டே கப்பா சாப்பாடு எடுத்துவீங்களே சரி படுத்தாச்சு. இந்த அநியாயம் அந்த ஆண்கள் செய்யாதீங்க. வீட்டுக்குள்ள போகத்திலே நீங்க மீட்டிங் நிற்கிறீங்க, சொல்றீங்களே ஐ மீன் மீட்டிங் ஐ வில் கால் யூ பேக், அப்ப சொல்றீங்களே ஐ மீன் கார் ஐ மீன் பஸ் ஐ வில் கால் யூ பேக். அதே மாதிரி அந்த நேரத்தில் ஐ மீன் ஹவுஸ் ஐ ஆம் அட் ஹோம் நவ் ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் மை வைஃப் ஐ வில் கால் பேக். பயமில்லாம மெசேஜ் அடிங்க, அவரும் பாப்பாரு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா, நானுமே இந்த வாழ்க்கை அப்படி அமைச்சு கொள்ளணுமே. கனிமான சோழலே உங்களை பேர் துல்பிகார் சாஹிப் ஒரு கிதாப்ல எழுதுறாங்க, கணவன் மனைவி நல்ல கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்தாங்க லாகூர்ல பாகிஸ்தான்ல, பிரச்சினை ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் வந்தாங்க மௌலானாட்ட, ஹசரத் நாங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறோம், ரெண்டு குழந்தைகள், ஹசரத் சரியான கவலை, நல்ல ஃபேமிலி நல்ல ரிச் ஃபேமிலி நல்ல பக்குவமான ஆட்கள் பக்குவமான ஆட்கள் செஃபிய போறாங்க. மௌனா மாப்பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாரு, மாப்பிள்ள சொன்னார் அது ரூட்டுக்குள்ள போன ஒரே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு பிரச்சனை ஒரே இதுதான். சரி இவ வைஃப கூப்பிட்டு தனியா கேட்டா என்ன செய்தி, அவ சொல்றா வீட்டுக்குள்ள வந்தா ஒரே அவருக்கு பிசினஸ் உடைய யோசனை, என்னடா கொஞ்சம் லொஸ்டாவிட்டாரு கரண்ட் பட்டிக்கிறாரு, அதே தான் பேசி பேசிப்பாரு, எனக்கும் கோபம் வாரு, என்னடா இவர் வேறொன்னே பேச மாட்டாரா, அதே யோசனை, புள்ளல கணக்கெடுக்கிறல எங்களை கணக்கெடுக்கிறல நாங்க யாருன்னே தெரியாது, அதாவது இவரோட எனக்கு வாழ்றது. அதுல துறைய ஒரு மருந்து சொன்னாரு என்னண்டா கிதாப்ல எழுதுறாங்க மௌலானா, நான் ரெண்டு பேருக்கும் வந்து சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்டா, ஹஸ்பண்ட சொன்னாங்க நீங்க வீட்டுக்குள்ள போகிறதுல சலாம் சொல்லி கொண்டு போகணும், மனைவிமாருக்கு சொன்னாங்க, மனைவிட்ட சொன்னாவட்ட சொன்னா, நீங்க வீட்டுக்குள்ள உங்களோட கணவன் வீட்டுக்குள்ள வார நேரத்துல எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் போட்டுட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வாராரு, சலாம் சொல்லு, பதில் சொல்லி சந்தோஷமா அவரை நீங்க வரவேறீங்க, இவ்வளோதான் சொல்லி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் சிரிச்சாரன், இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு டிவோர்ஸ் வரையில் பேசிக்கிறோம், சலாம் சொல்லிட்டு வர சொல்றாரு, இது மறந்தா சரி மோலானா சொல்றாரே அதுக்காகவே நாங்கள் செய்வோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு மனசுக்கு ஒரு உறுதியோன் எடுத்துட்டு வைக்கிறேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, காலையில உன்னோட ஹஸ்பண்ட்மார் வீட்டை விட்டு வெளியில போகத்திலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட உலமாக்கள் கிதாபில் எழுதுறத நான் சொல்றேன், வழி அனுப்பி வைங்க கணவனை. உங்களுக்கு நிறைய வேலை, சாப்பாடு ஆக்கிட்டீங்க, வீட்டுல உடுப்பு கழுவிட்டீங்க, பாத்ரூம்ல இருந்து நீங்க முந்தானைய போட்டுக்கொண்டு எழும்பி வந்து கணவன வாசல்ல நின்று சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வைங்க, சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. ஒவ்வொரு பெண்ணும் நீங்க வயசாளியா பேசிக்கிறீங்க, உங்க மாப்பிள்ள வீடு விட்டு வெளியில போறாரு, போயிட்டு வாங்கனே அப்போ அப்படின்னு சொல்ல, கிட்ட பேசி போயிட்டு வாங்கோ, பத்திரமா போங்கோ, பேக் எடுப்பீங்களா, போன் எடுத்தீங்களா, எல்லா தேவையிலையும் எடுத்துக்கொண்டீங்களா, தனியமான சோழல, இது வாழ்க்கை, இதுதான் ஹாப்பி அண்ட் என்ஜாய்ஃபுல் லைஃப். சஹாபாக்கள் பெண்கள், சஹாபி பெண்கள் வாசலுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க சஹாபாக்களை, ஹலாலா சம்பாதிச்சுட்டு வாங்க, ஹராத்த கொண்டு வரவான சொல்லி அனுப்புவாங்க. இன்னைக்கான பெண்கள் எங்க, நான் வேலை அழைக்கிறப்பா போங்கல கதை முடிக்கொண்டு அப்படின்னு இவரும் ஒரு வேலைக்காரன் மாதிரி முடிக்கொண்டு போறாரு. கண்ணியமான சோழல், ஒவ்வொரு பெண்ணும் எழுதி வச்சோம், வீட்டுக்கு வாசலுக்கு வந்து வழி அனுப்பு, கணவரை சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க, துவா செஞ்சு வழி அனுப்பி வைங்க. போகத்திலே ஊத்தொடுப்புகளை கொடுத்து கொண்டிருக்காதீங்க. இன்னைக்கு அதிகமான பெண்களோட நிலைமை ரொம்ப கவலையான நிலைமை என்னண்டா, வீட்டுக்குள்ள இயக்கத்திலே கிழிஞ்ச மெக்ஸி, கிழிஞ்ச சல்வார், ஊத்த குசியில கிச்சன்ல உடுத்து கொண்டிருந்த ஊத்த உடுப்பு, ஊத்த முந்தாணி, இதோட தான் நீங்க ஒரு நாள் சொல்றாரு ஹசரத் வீட்டு போய் அவளை பார்க்கறதுல கோபம் வருது ஹசரத் அவரு, நாங்க நின்ன அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் ஊத்த உடுப்பு தான் ஊத்து கொண்டிருக்கிறோம் ஹசரத் அப்படின்றாரு. ஜாது வச்சு உங்களோட கணவர் தவறான வழியில போறது காரணம் நீங்க தான். வெளியில போகிறது அழகா உடுத்து கொள்ளுவாங்க, வெளியில போகிறது அத்தர் எல்லாம் பூசுவாங்க, வெளியில போகிறதுல மேக்கப், ஆனா வீட்டுக்குள்ளால ஊத்த பிடிச்சுக்கொண்டு நாட்டை பிடிச்சுக்கொண்டு ஒரு மேக்கப்பும் இல்ல. யார் கணவனுக்கு முன்னாலும் அழகா இருக்கணும், கணவனுக்கு முன்னால மனமா இருக்கணும், கணவனுக்கு முன்னால சுத்தமா இருக்கணும். ஆனா வெளியில போகத்திலே வீட்டுக்குள்ள இப்ப கணவர் என்ன தெரியுமா, வீட்டுட்டு வெளியில போகத்திலே இவ பார்த்தா ஒரு ஜாதிய ஊத்த விட்டு விட்டு கொண்டு ஒரு மாதிரி இருக்கிறா, கணவன் இப்ப பார்த்துட்டு சரி என்று பேசிட்டா போனா ரோட்ல போறதெல்லாம் பார்க்கும், என்ன வைப்ப வீட்டு எவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவ இப்படி ஊத்தி விட்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறதுக்கு அது காரணமா. நீங்க கடைசி அவங்களோட மாப்பிள்ளைய உங்களை பாக்குறா அழகா ஆயிக்கிறீங்க, நீங்க ரோட்ல போகிறது எல்லாம் அதுதான் சிந்தையில போகுது, இருக்கு எவ்வளவு அழகா இருந்தா, எவ்வளவு அழகா இருந்தா. வேற ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு மனம் வராது, ஆபீஸுக்கு போறாரு, வேலைக்கு போறாரு, வீட்டுக்கு ஓடணும், ஏ அழகா விட்டுக்கிறீங்க, இன்றைக்கு இந்த வைப் அழகா இருந்தா திருப்பி ஓடி வருவாரு, நீங்க போன் பண்ண தேவையில்ல, எங்கப்ப ஆயிக்கிறீங்கன்னு கேட்க தேவையில்ல, அவரே வருவாரு வீட்டுக்கு. அதுதான் நிம்மதி. நான் ஆரம்பத்தில் குரான் ஆயத்து, அது ஃப்ரெண்ட்ஸ் மார்க் இல்ல, அது கடையில இல்ல, காசில இல்ல, அது ரெஸ்டாரண்ட்ல இல்ல, அது பஜார்ல இல்ல, அது மனைவி வீட்டுல நீங்க அந்த நிம்மதி. அது யாரு கொடுக்கணும், வீட்டில் உள்ள பெண்கள் மனைவி தான் கொடுக்கணும் அந்த நிம்மதிய. கணவன் வரணும் வீட்டுக்கு, இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார் வீட்டுக்கு வரையே, ஏன் வார, பிள்ளைகளுக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி இல்ல, என்ன சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் விளையாடணும், என் பிள்ளையோட நான் பேசணும், புள்ளைய அணைக்கணும், அப்படித்தான் எத்தனையோ பேர் வாராங்க. புள்ள இல்லைன்னா வீட்டு பக்கத்துக்கே வர மாட்டாங்க மாப்பிள்ள மாதம், ஏன்னா அவள் நடந்து கொள்ற முறை. எத்தனையோ பெண்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, வீட்டுக்குள்ள அழகாயிருக்கீங்க நீங்க, வீட்டுக்குள்ள மனமாயிருக்க நீங்க, கணவன் சித்தமே துக்காந்துக்கோங்க, கணவனோட அழகா பேசுங்க. வீர் அவர் வருவாரா, எத்தனை மணிக்கு வாராரு உங்களுக்கு நல்லா தெரியும், அஞ்சு மணி ஆகத்துல வருவாரு, மகரிப் தொழுற நேரத்துக்கு வருவாரு, இஷா தொழுதே வருவாரு வீட்டுக்கு, டைம் தெரியும். அந்த டைமை பார்த்து பாத்ரூமுக்கு போகாதீங்க, அந்த டைமை பார்த்து கிச்சனுக்கு வேலைக்கு போகாதீங்க, அந்த டைமை பார்த்து வேற ஒரு வேலையை செய்ய போகாதீங்க. கணவர் வாராரு, ரெடி ஆயிருங்க, வந்து பெல் அடிக்கிறாரு, சலாம் சொல்றாரு, உடனே கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும், வாலைக்கும் அஸ்ஸலாம் வாங்களே, கையில் இருக்கிற பேக் எடுங்க பாஞ்சி. ஒவ்வொரு மனையும் மாறும்,
கைலிக்கிற பேக் எடுங்க, கைலிக்கிற பொருளை எடுங்க, அவரை உட்கார வைங்க, உட்கார வச்சு வேர்வைய தொடையுங்க. நீங்க தொடஞ்சு சொல்லுங்க, உங்களுக்கு தண்ணிய கொண்டு வந்து தரவா, ட்ரிங்க்ஸ கொண்டு வந்து தரவா, உங்களுக்கு என்ன கொண்டு வந்து தரணும்? அல்லாஹு அக்பர். அந்த கணவர் வேறங்க சரி போவாரா, கடையில போய் தின்னுவாரா, கடையில போய் தீ குடிப்பாரா, வீட்டுக்குள்ள சொருக்க, வீட்டுக்குள்ள நிம்மதி, வீட்டுக்குள்ள என்ன பேக்க தூக்குறதுக்கு ஆட்கள் நிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள என்ன தண்ணி தரவா, டீ தரவா, ட்ரிங்க் தரவான்னு கேக்குறதுக்கு என்ன மனைவி இருக்கிறா, அதை விட்டுட்டு வேறங்க சரி போவாரா? இன்னைக்கு இவ வந்தே இவ்வளவு லேட்டா வந்து என்ன சாமான கொண்டு வரலையா, போன் பண்ணி தூக்கலையா, மெசேஜ் பாக்கலையா? எந்தத்துக்குடா வந்து வீட்டுக்கு வராமதாவே நல்லவே மாப்பிள்ள நிற்பாரு. கனியமான தாய்மார்களே, அங்க ரெண்டு பேரும் போனாங்க, பேசிட்டு ரெண்டு கிழமைக்கு பிறகு மாப்பிள்ள கால் பண்ணாரு, அதுல வீட்டுக்குள்ள சரியான சந்தோஷம், நாங்க முந்தி இருந்த வாழ்க்கையை திரும்பி வாழ்ற மாதிரி இருக்குது, அது அவ்வளவு ஒரு சந்தோஷம் வீட்டுக்குள்ள. ஆனா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னண்டா, வெறுமனே சலாம் தான் நடக்குது, வேறொன்றும் இல்ல, முழுக்க மாறிக்குது என்னான்னு விளங்கல்ல. நிதயமா சொன்னாங்க, மௌலானா உங்கள்ட்ட விடுபட்டு போன ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினீங்க நீங்க, அதனால வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு. என்னண்டா, நீங்க பஜார்ல இருந்து வீட்டுக்குள்ள வரத்திலே பிரச்சனையோட கஷ்டத்தோட அந்த டென்ஷனோட வாரீங்க, அதே நிலைமையில வீட்டுக்குள்ள போறீங்க, ஷைத்தானும் உங்களோட வீட்டுக்குள்ள போறான். இப்ப வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்க இப்ப என்ன செஞ்சீங்கன்னா, வீட்டு வாசல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாண்டத்திலே ஷைத்தான் அந்த இடத்துல வச்சு சொல்றான், இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளால எனக்கு இடமில்ல, போக இயலாது, திரும்பி போயிடுறான். நீங்க ஒரு சுத்தமான ஒரு மனிதராக வீட்டுக்குள்ள போறீங்க, உங்களோட மனைவி சிரிச்ச முகத்தோட உங்களை வரவேற்கிறா, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி இந்த சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு முன்னால வந்து சலாம் சொல்லுவாங்க, சலாத்தை சொல்லி வீட்டுக்குள்ள போவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சிரித்த முகத்தோட வந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்பாங்க. இந்த சுன்னத்து ஹயாத் ஆனது அல்லாஹ் அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில அந்த அன்பை உண்டாக்குதான். இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல சலாம் சொல்றதுக்கு வெக்கம், சலாம் சொல்றதுக்கு பயம், சலாம் சொன்ன என்னமாலும் நினைப்பாங்களோ அப்படியே அடிச்சுட்டு போற வீட்டுக்குள்ள எல்லாம் ஜின்னும் சைத்தானும் வீட்டுக்குள்ள. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கூட்டிட்டு போற உள்ளுக்கு சலாம் இல்லாம இந்த சின்ன புள்ளைகளுக்கு பழக்குங்க. வீட்டுக்குள்ள போகத்துல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் சொல்லுங்க. இல்லண்டா அப்துல்லா இல்லாட்டி வைத்த பேரை சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள்ள போறாரு, சைத்தான் கூட்டிக்கொண்டே போறான் உள்ள, எல்லா பிரச்சனையும் காரணம். இந்த புள்ள மறந்து சலாம் சொல்லாம வந்தாலும் திருப்பி அனுப்புங்க, மகன் போயிட்டு சலாம் சொல்லிட்டு வாங்க, ஆண் போயிட்டு திருப்பி சலாம் சொல்லிட்டு வருவாரு, வாழ்க்கையில மறக்க மாட்டாரு. நீங்க சலாம் இல்லாம போனா அப்ப இன்னைக்கு சலாம் இல்லாம வாரீங்க, பரவாயில்ல, வெளியில போயிட்டு நீங்க சலாம் சொல்லி கொடுத்துக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் முசீபத்தும் இல்லா போறதுக்கு காரணமாக அமையும் ஒரு சுன்னத்து. இனியமான அன்பார்ந்த சோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது கணவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள், கணவனோடு நடந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். ஒவ்வொரு தாய்மாரும் பிரச்சனை அப்படின்னு வரத்திலே அதை திவாசு கொண்டு போகாதீங்க. இன்னைக்கு அதிகமான வீடுகள்ல கணவன் மனைவியுடைய பிரச்சனைக்கு மெயினான காரணம் யாரு தெரியுமா? மாமி மாமமார், மாமி மாமமார் தான் அதிகமா. ஒருவர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, அதுல என்ன வயசுகிறாரே நூத்துக்கு நூறு என்ன மாமியே தான், ஒவ்வொரு நாளும் என்ன மாமா மாமின் ஃபைட், இவளும் என்னோட ஃபைட் அதுல அப்படின்றாங்க. இனியமான சகோதரர்ல புள்ள வீட்டுக்குள்ள பாக்குறது உமா வாப்பா அந்த நடத்த, அடுத்தது அவங்களோட அந்த சிந்தனை, மாமிமார் கொடுக்கிற மகளுக்கு கொடுக்கிற உமா கொடுக்கிற அந்த அந்த நிலைமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படின்னா அவளை வந்து அவள் தான் ஹேண்டில் பண்ற. என்னண்டா மாப்பிள்ள அதை கேளு, இதை கேளு, இப்படி சொல்லு, நீ என்ன சும்மாவா, நீயும் போ அப்படின்னு நீ பேச நீக்கிற கேளு. அப்ப இப்ப அவ கேட்க வாரா, அவ பிரச்சனைய போட வாரா, என்ன உம்மட புஷ், உம்மட புஷ், இப்ப இங்க பிரச்சனை. பிரச்சனை வந்துட்டு பிறகு சொல்லுங்க, அவரை விட்டுட்டு வா, உனக்கு வேறொரு வாழ்க்கை. ஒரு இடத்துல நல்ல யங் ஏஜ்ல திருமணம் முடிச்சு நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பிரச்சனை வந்தோடனே உண்மை சொன்னான், பொம்பளை பிள்ளையோட உண்மை சொல்றா, அவரோட நீ கட்டி வாழணும்னு எந்த தேவையும் இல்லை, விட்டுட்டு வா, அவரோட வாழணும்னு தேவையில்லை, நீ படிச்சிக்கிறாய் தானே, உனக்கு ஜப் செய்யலும் இன்னொரு இடத்துல நல்ல இடத்துல கல்யாணம் முடிக்கலும், விட்டுட்டு வா நீ அப்படின்னா.
நாளும் பார்த்தா உண்மை சொல்றத கேட்போம், விட்டுட்டு வந்துட்டாரு, டிவோர்ஸ் ஆகிருச்சு. டிவோர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்ல வாப்பா மௌத்தா போயிட்டாரு. உம்மா திடீர்னு சொல்லி அல்லாட ஏற்பாடு சுகையினமாவி பெட்டுக்கு போயிட்டாரு. இந்த பொம்பளை பாவம் இப்ப ரோட்ல யாரு காரணம்? ஒவ்வொரு உம்மை மாறும். திருமணம் முடிச்சா மாப்பிள்ளையை பொண்ணையும் வாழ விடுங்க, கணவன் மனைவிய வாழ விடுங்க. வீட்டுக்குள்ள மாமன் மாமியமா ஒரு பிரச்சனையும் போடாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னால உன மகள் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் செஞ்சா, உங்களுக்கு டேப்லெட் எடுத்து தந்தா, உன வேலையை செஞ்சு தந்தா, இப்ப ஒரு மாப்பிள்ள இப்ப ஒரு கணவருக்கு சொந்தமாயிட்டா, இப்ப நீங்க உன மகளுக்கு இருந்து ஒன்றையும் எதிர்பார்க்கவான? அவர் வந்த டைமுக்கு பேசுங்க கதைங்க, அதுக்காக வேண்டி கூப்பிடவான. ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, ஹசரத் நான் என்ன என்ன என் மனைவி கல்யாணம் முடிச்சா பள்ளியில, ஆனா அவள் உண்மையிலே முடிச்சுக்கணும், அவளுடைய உமா பாப்பேன் ஹசரத் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்றீங்க ஹசரத்? வீட்லீங்களும் உண்மை போன் பண்ணி சொல்ற வாப்பக்கு சுகம் இல்ல, வாயே நீ இல்லாம வாப்பக்கு ஒரு மாதிரி இவ சொல்ற போன் வாப்பட்ட இப்ப போகிறதே போ, நீங்க வரையில கூட்டு போறா இல்லையா பிரச்சனைய போடுறா. அங்க போயிட்டு பார்த்தா வீட்டுக்கு போக வேண்டா, வாரத்துக்கு தயார் இல்ல. அங்க அவங்களோட உண்மை பாப்பா சொல்ல நின்றுட்டு போயே போகாதே, என்ன செய்யறது ஹசரத்? கனிமான சகோதரர்களே, நாங்க எனக்குண்டா தெரியாது என்ன எங்கட பெற்றோர்களுக்கு நடந்திருக்குது என்று சொல்லி இன்றைக்கு எங்க நாட்டில் நான் சொல்றேன். நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன், காதிமார்கள் எல்லாம் இருந்தாங்க, அதுல பெண்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசிட்டு வந்து நான் சொன்னேன், இன்னைக்கு பெண்களோட பிரச்சனைக்கு அடிப்படை காரணமும் ஆப்பாண்டு. எனக்கு அடுத்தது ஒரு சீஃப் காவியர் பேசினாரு, அவர் சொன்னாரு அதுல சொன்னது 100% நூத்துக்கு நூறு உண்மை. அவர் சொன்னார் ரிலேட்ட வந்திருக்கக்கூடிய கேஸ்ல 99% அடிப்படையில் உள்ள கேஸ் உண்மை வாப்பதான் பிரச்சனையை போட்டிக்கிறாங்க, வேற ஒத்தருமே இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்றாங்க, வாழ விடுங்க அவங்க, அவங்கள போட்டு கரைச்சல் படுத்தவானு. இன்னைக்கு எத்தனையோ உண்மைமா மாப்பிள்ள வந்தது போற மகன் வந்தது போறோம், உண்ட வைப்பு இப்படி, உண்ட வைப்பு இப்படி, உண்ட வைப்பு இப்படி, உண்ட வைப்பு இப்படி, வெறுப்பை ஊட்டி மனைவியோட வெறுப்பு உண்டாவி அதை விட்டு பிரிய வச்சு அப்புறம் இவண்ட வாழ்க்கையை ஹராத்துல போக வச்சு எத்தனை எத்தனை சம்பவங்கள். சந்தோஷமா பார்த்து முடிச்சு கொடுக்குறோம், அது கூட புள்ளல்கானே துவா செய்யுங்க. புள்ளல்கிட்ட வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கவானும், புள்ளல்கிட்ட வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கவானும், புள்ளல்கிட்ட வாழ்க்கையில சீரழிவுக்கு உண்டாக்கவானும். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவி அந்த குடும்பம் அப்படித்தான். கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்நியவங்க அந்நியவங்க திருமணம் முடிக்கிறது வெறுமனே பொருளையும் சொத்தையும் அவங்களோட உடம்புகளையும் தான். ஆனா முஸ்லீம்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல இரண்டு குடும்பங்கள் சந்தோஷமான முறையில் ஒன்று செய்யறது, இது இஸ்லாமிய திருமணங்களுடைய அடிப்படையான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இப்ப ரெண்டு குடும்பங்கள் சந்தோஷமா வாழ வேண்டிய ஆளுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை ஆகிக்கொண்டு சண்டை சச்சரவுல ஈடுபடுறதில்ல. ஒவ்வொரு வாப்பமாறும், ஒவ்வொரு உண்மை மாறும். மகளை மானை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவனோட பாட்டுல வாழ விடுவோம், போட்டு குத்தி கொண்டு இருக்க வானம். மகள் மருமகள்கிட்ட குறை விளங்குது. சில மாமிமாரை பாருங்க, மருமகளை போட்டு கொடைஞ்சி 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 அதை போட்டு அவளுக்கு வெறுப்பை உண்டாக்கி. இன்னைக்கு எத்தனையோ மருமகள்மார் வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்கே போனா அவனோட உண்மையோட ஏல் அப்பா இடியாப்பா சுட போனாலும் என்னமாலும் சொல்றா, தண்ணி ஊட்ட போனாலும் என்னமாலும் சொல்றா, கோப்பையா கலவை போனாலும் என்னமாலும் சொல்றா, உடுப்ப காய போட்ட போறாலும் என்னமாலும் சொல்றா. எப்படி போறது? நான் எதை செஞ்சாலுமே பில நான் சொல்றேன், உங்களோட மகளை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி பாருங்க. ஒவ்வொரு மாமி மாறும், மருமகள் மாறு, நீங்க உங்களோட மாமிய உண்மை மாறி பாருங்க. ரெண்டு பேரும் வித்தியாசமா பார்க்கவானு. ஆனா சில இடங்கள்ல மாமிமார் செய்யற அநியாயம் அல்லாஹ் எங்கிருந்து தெரியுமா சோதிக்கிறது? வீட்டுக்கு வார மருமகளோட நடந்து கொள்ற முறை தவறாக இருக்கிறதுனால, மருமகளோட நடந்து கொள்ற முறை மோசமா இருக்கிறதுனால என்ன தெரியுமா நடக்கிற? இவட சொந்த மகள் அவளோட வாழ்க்கையில பிரச்சனை உருவாகிறது காரணமா. நான் சில நேரங்கள்ல சில வயோதிபத்தை அடைஞ்ச பெண்கள் கஷ்டத்துல சிரமத்துல கவனிக்கிறதுக்கு ஒத்தரம் இல்லாம இருக்கிறதுலே நான் அவங்கள்ட்ட கேட்கிற, உங்களோட மருமகள் மாருக்கு அநியாயம் செஞ்சு பட்டிக்குதா உமா? ரெண்டு மூணு பேர் மருமகள் மார் அந்த டைம்ல கொஞ்சம் முரம் தான், அப்ப தௌபா செய்யும். சில நேரங்கள் அங்க செஞ்ச அநியாயம் அல்ல அவங்கள எங்க தண்டிக்கிறானோ தெரியல. ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னட்ட வந்து என் வைஃப் வந்து பத்துவா கேட்டாங்க. இப்படி ஒரு இடத்துல இப்படித்தான் மாமி மருமகள் எவ்வளவு பிரச்சனைண்டா, அந்த பொம்பளை புள்ள நல்ல ஒரு புல்லு அந்த புள்ள 3 வருஷத்துக்கு மேல பொறுமை ஆகிக்கிறார். கணவனோட இறக்கமா பிரச்சனை வந்துடப்படாது, மாமி சொல்ற எல்லாத்தையும் பொறுமையாகிக்கிறார். அவட நிலைமை இப்ப எப்படின்னா அவக்கும் நோய் பிடிக்கிட்டுமோ தெரியல, மாமியால் அவ்வளோ பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் விதமானும் சொல்லிக்கொண்டேதான் நீக்கிறார். இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் பொறுமையாக சொல்லுங்க, இன்ஷால்லா அல்லாஹ் வழியா காட்டுவான். இப்படிதான் சொன்னேன், பொறுமையாக சொல்லுங்க, அல்லாஹ் இன்ஷால்லா வழியா அல்லாஹ் காட்டுவான். சரியா ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு பிறகு கேள்விப்படுது, அந்த மாமி தனக்கு தானே லாமன் ஊத்தி பத்த வச்சுக்கணும். அல்லாஹ் பார்த்து நீக்கிறான், அநியாயக்காரன் ஒரு நாளும் அல்லாஹ் விட மாட்டான். நாங்க அந்நியாயம் செய்வோமா இருந்தா நீங்க வேண்டி ஆளா இருவீங்க, இன்னொத்தருக்கு கஷ்டத்தை அந்நியத்தை கொடுப்பீங்களா? நிச்சயமா அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிப்பான். போறது கிடப்பில்லா போறது கிடப்பில்லா போ. அதனால வீட்டுக்குள்ள ஆள விசேஷமாக மாமி மாமா நிச்சயம் கவனமா இருவீங்க. அங்கே மனைவிமார் கணவனுடைய செலவீனங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருவீங்க. உதாரணம் சொன்னாரு, பல வருஷங்களுக்கு பின்னால் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது பிறகு சொன்னார், ஹஜ்ரத் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டீங்க, சம்பாதிப்பேன், வீட்டுல மனைவி புள்ளல், என்னோட வைஃபுக்கு கூட்டாளிமார் பக்கத்துட்டு நிலைமையெல்லாம் பார்த்துட்டு டிவி தேவைப்பட்டுச்சு, வாகனம் தேவைப்பட்டுச்சு. இப்ப வைஃபுக்கு இக்கையில வீட்டுல ரே வெளிநாட்டுக்கு போங்களேவா, சம்பாதிங்களேவா நீங்க? நானும் சொன்னேன் அப்படியா ராய் போனேன், அல்ஹம்துலில்லாஹ் வேறொரு கல்யாணம் முடிஞ்சிருக்கிறது அப்படிப்பா. அவளெல்லாம் இப்ப எனக்கு தேவையில்ல, அப்படிப்பட்டவள் தேவை இல்லை, அவளுக்கு வானங்கள் தான் தேவை. அழிக்கப்படும் அப்படி ஈக்கப்படாதப்பா, அப்படி இல்லை இல்லை அது அவளு. இன்னைக்கு பெண்களே அவனோட வாழ்க்கையை வீணாக்கி கொள்றாங்க. பாருங்க ஒவ்வொரு தாய்மாரும் இதை விளங்குங்க, 4 புள்ள 5 புள்ள கூட்டுக்குள்ள சும்மா உட்காந்து டீக்கேரா, சுண்ணத்தென்னா சம்பாதிக்கணும். இன்னத்தட்ட வாங்கி தின்றதல்ல, இன்னத்தட்ட கையை நீட்டுறதல்ல, இல்லாட்டி பொம்பளையை வேலை கணப்புறதல்ல, அவர் சம்பாதிக்கணும். ஆளையில போவாரு, கஷ்டப்படுவாரு, கடைக்கு போவாரு, வருவாரு, வேர்வ சிந்துவாரு, இப்ப இரவாகும் மகரிப்பு நேரத்துல வருவாரு, அதுக்கு பிறகு டயர்டோட வந்திக்கிறாரு, அவருக்கு ரெஸ்ட் தேவைப்படும். அப்ப அந்த நேரத்தில் அவர் வந்து கொஞ்ச நேரம் படுப்பாரு, அல்லது அவர் சாப்பிடுவாரு, அவரோட கொஞ்சம் காஞ்சி கொள்வாரு. இப்ப மனைமார் நீங்க நினைக்க கூடாது, என்னோட இறக்கம் இல்ல, என்னோட பேசுறாரு இல்ல, என்னோட சந்தோஷமா இல்லை, இவரு இவருக்கு என்னோட பேசுறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கப்படாது. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் விளங்குங்க, எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டார். ஒரு ஆள் சொல்றாரு, ஹசரத் என் மனைவியும் என் பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நான் என் நோக்கம் ஹசரத், அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன். என் வைஃபுக்கு விளங்குறது இல்லை, நான் இப்ப வீட்டுக்குள்ளாலும் ஈக்க போறேன், ஒரு தொழிலும் வாணும், அவளோட 20 மணி நேரம் பேச பண்ணிக்க போறேன், ஏன்னா அவளுக்கு அதுதானே தேவை, அதுக்கு பிறகு விளங்கும். அதனால ஒவ்வொரு பெண்ணும் நீங்க ஒவ்வொரு உங்களோட கணவனோட நீங்க நடந்து கொள்ளதை நல்லா யோசிச்சு நடந்து போங்க. வீட்டுக்கு வரக்கூடிய காசு அந்த வருமானம் எவ்வளவு வருது, அதுக்கேற்ற முறையில் உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்க. கஷ்டப்படுத்திக் கொள்ளவான வீட்டுடைய வாழ்க்கை பிரச்சனையாக கொள்ளவான, மத்த வீட்டுல அறமான விஷயங்கள் ஈக்குது, டிவி ஈக்குது, மத்த விடயங்கள் ஈக்கு, அதை பார்த்து நீயே மாறவான. ஏண்டால் இதுக்கு எத்தனையோ பேர் வெளியரங்கத்துல பார்த்தா 2 பேர் வந்தாங்க, மாப்பிள்ள வாராரு, வந்து மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு கேட்கிறாரு. அந்த மாப்பிள்ள யாரு தெரியுமா, முழு ஊரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணும், என்னண்டா பெரிய வீடு, வீட்டை ஃபுல்லா சுத்தி பெரிய கட்டு, வீட்டை விட்டு வெளியில வரத்துல வாகனம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாகனத்துல போற, வாகனத்துல வார உள்ளுக்கு வேலைக்கார ஆட்கள், இப்படி நல்ல வசதியோடு நல்ல எல்லா நிலைமையோடு அந்த ஊர்ல ஈக்கிறவங்க பார்த்து இப்படி தானப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழணும் வாழ்ந்தா அப்படி சந்தோஷம். இந்த மாப்பிள்ள வந்து சொல்றாரு, அதுல டிவோர்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வெளியில காட்டிக்கொண்டிருக்கிறோம், உள்ளுக்கு ஒரு நிம்மதி இல்ல, உள்ளுக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, வீட்டுக்குள்ள போனா பேய், வீட்டுக்குள்ள போனா நாங்க ஒருத்தர் விரோதி, வெளியில தான் இது பாக்குறது. இன்னைக்கு என்னோட பெண்களுக்கு நடந்திருக்கிறது இதுதான், எத்தனையோ பெண்கள் மத்தவங்களை பாக்குற அவங்கள இவங்களை பார்த்து இப்ப கணவனை போட்டு கொட்டைகிற, அவர் அங்க போறாரு, அங்க ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க, இங்க போறாங்க, நீங்க தான் ஒன்றுகிறது போறது இல்ல. நீங்க பாருங்க ஒவ்வொரு பெண்ணும் என்ன மாப்பிள்ள சந்தோஷமா ஹலாலா சம்பாதிச்சுட்டு வாராரா, என்னோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுறாரா, என்ன புள்ளைகளோட உட்கார்ந்து விளையாடுறாரா, வீட்டுக்குள்ள அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையா, ஹராம் இல்லாத நிலைமையில வாழ்றோமா, சந்தோஷமா அல்லாவுக்கு சுக்கூர் செய்யுங்க. அல்லாஹ் இதை இன்னும் உங்களுக்கு அதிகரித்து தருவான், இதை நீங்க துஷ்பிரயோகம் செஞ்சீங்க, ஒவ்வொரு பெண்ணும் யாது வச்சுக்கோங்க, நீங்க இதை பராமுகமா ஆக்கிட்டீங்க, கணக்கெடுக்காம விட்டுட்டீங்க, இதுக்கு நன்றி செலுத்தல்ல. அல்லாஹ் இதை விட கஷ்டமான சிரமமான ஒரு நிலைமையில உங்களை கொண்டு போயிட்டு போடுறது அல்லாவுக்கு மிச்ச தூரமான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அதனால ஒவ்வொரு பெண்ணும் நீங்க உங்களை எத்தனையோ விஷயங்கள் நான் சில சில சுருக்கமான விடயங்களை தான் நான் சொன்னேன், உங்களை நீங்க கட்டி எழுப்புங்க. பிரச்சனைக்கு தீர்வு டிவோர்ஸ் அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு கிரிஞ்சு போறதில்ல. நீங்க உங்களோட கணவனோட எவ்வளவு இறக்கமா எவ்வளவு பண்பா நடக்கலுமோ நடவுங்க. வீட்டுக்குள்ள அவர்த பொருட்களை பாதுகாக்கிறது, அவட குழந்தைகளுக்கு சரியான தர்பியத்தை கொடுக்கறது, வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய பொருள்களை பாதுகாக்கிறது, அதை ஒழுங்கான முறையில் மெயின்டைன் பண்றது, முழுக்க கணவனுடைய சொல்லுக்கு வழிபட்டு நடக்கிறது, தொழுகையில இபாதத்துல பேணுதலா இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் வீண் விரயம் செய்யாம இருக்கிறது, உங்களை நீங்க பூர்த்தியான முறையில் மறைச்சு கொள்றது, அந்நிய ஆண்களை விட்டு நீங்க முதன்மையான முறையில் மகரம் இல்லாத ஆண்களை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்றது, இது எல்லாமே அதே மாதிரி ஹராமான பார்வை விட்டு உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றது, இது எல்லாமே நூற்றுக்கு நூறு நாங்க பேணுதலான முறையில் ஒவ்வொரு பெண்ணும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து நடப்பீங்கன்னு இருந்தா கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆறுறது காரணமாக ஆக மாட்டாது, பிரச்சனையாக ஆகிறது காரணமாக மாட்டாது. பிரச்சனைன்னு வந்தா அல்லாட்ட அழுங்க, சகஜத்துல அழுங்க, ரொம்ப புடிங்க, அஞ்சு நேரம் தொழுகையில அல்லாட்ட கெஞ்சுங்க, யாழ்லா எனக்கு என் குடும்ப வாழ்க்கையை சீராக்கித்தா, நிம்மதியாக்கித்தா, மனமானதா ஆக்கித்தா. அல்லாட்ட ஒவ்வொருத்தரும் அழுங்க, அல்லாஹ் சிறந்த சந்தோஷமான முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி தருவான். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, பொருந்தி கொள்வானா, காலங்கள் நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, என்ன பாவங்களை மன்னி தருள்வாயா. யா அல்லா நாங்கள் ஒவ்வொருத்தரும் யா அல்லா திருமணம் முடிச்சவங்க முடிக்காதவங்க இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் யா அல்லா. யா அல்லா திருமணம் முடிச்சவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமான சொர்க்கத்து வாழ்க்கையாக ஆக்கி தந்தருள்வாயா. கணவன் மனைவிக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கிடுவாயா. ஒவ்வொரு பெண்ணும் தந்த கணவனை பற்றி விளங்கி நடக்கக்கூடியவங்களை ஆக்கிடுவாயா. யா அல்லா சீரைய வச்சிடாத யா அல்லா. பாவம் யா அல்லா எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பெண்கள் இன்றைய கணவனை இழந்து வாழ்ந்துட்டீங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள கணவனோட நடந்து கொள்ள வேண்டிய முறை தெரியாம இன்றைக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டீங்கிறாங்க. யா அல்லா அவளுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கிடையா அல்லா. கணவன் மனைவி மத்தியில் சந்தோஷத்தை கொடுத்துடையா அல்லா. பாவங்கள்ல இருந்து முற்றுமுழுதாக பாதுகாத்துடையா அல்லா. யா அல்லா எல்லா நிலைமையிலும் முன்மாதிரியான ஜோடிகளை ஆக்கிடையா அல்லா. திருமணம் முடிக்க இருக்கிற வாலிப பெண்களுக்கு நல்ல தெளிவை கொடுத்துடையா அல்லா. அவங்களுக்கு தீனை கொடுத்துடையா அல்லா. எத்தனையோ வாலிப பெண்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட அழகும் அவங்களோட திறமையும் அவங்களோட பேச்சும் அதுதான் அவங்களுக்கு திருமணத்துக்கு முக்கியமான விஷயம் என்று சொல்லி யா அல்லா அதுல ஒன்று மில்லன்றதை விளங்க வையா அல்லா. தீனுடைய வாழ்க்கையை வாழ்றதுல தான் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறேன்றதை விளங்க வையா அல்லா. உனக்கு பயப்படுறதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்றத விளங்க வையா அல்லா. அப்படி எங்களோட வாலிப பெண்களை தீன்தாரியாக ஆக்கிடையா அல்லா. அவங்க தீனோட வீடுகளுக்குள்ளால பக்குவமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுதியான மாப்பிள்ள மாற நீயே கொண்டு வந்து சேர்ப்பா என்றது அவங்களுக்கு விளங்க வையா அல்லா. எல்லா நிலையிலும் உதவி செஞ்சு அருள்வாயா யா அல்லா. முழுக்க முழுக்க ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற முறைகளை விளங்கி அதுக்கேற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லா. அந்த நாட்டில் திருமணங்கள் எத்தனையோ நடக்குதுயா அல்லா. அதே மாதிரி பிரிஞ்சு போற அளவும் அதிகரிச்சுட்டு போகுதுயா அல்லா. முழுக்க முழுக்க அந்த பிரியக்கூடியவங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை உண்டாக்கி பிரியாத நிலைமைக்கு ஆக்கிடுவாயாக யா அல்லா. பிரியாத நிலைமைக்கு ஆக்கிடுவாயா. டிவோர்ஸுடைய விகிதாசாரத்தை முழுமையா இல்லாமல் ஆக்கிடுவாயா யா அல்லா. கணவன் மனைவி மாறல் மத்தியில மற்றவங்க பார்த்து முன்மாதிரியை பெறக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பாயா. கணவனுக்கு மனைவியை மன்னிக்கக்கூடிய பண்பு, மனைவிக்கு கணவனை மன்னிக்கக்கூடிய பண்பு கொடுப்பாயா. இதுவருக்கு மத்தியில் ஒற்றுமையான நிலைமை உருவாக்கிடுவாயா. யா அல்லா எல்லா நிலைமையிலும் உதவி செய்வாயா. அதற்கு அலி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த அன்பை ஒவ்வொரு ஜோடிகளுக்கு மத்தியில போட விடுவாயா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்த அன்பை ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு மாறும் மத்தியில போட்டு அருள்வாயா. யால கணவன் மனைவி மாருடைய பிரச்சனைனால குழந்தைகளோட வாழ்க்கையை வீணாக்கிறாரே யா அல்லாஹ். குழந்தைகள் பார்க்கிறாங்க யா அல்லாஹ். கணவன் வீட்டுக்குள்ள பிரச்சனையா அல்லா. தண்டதத்தில் ஓயா அல்லா. அப்படியே நிலைமையை உருவாக்கி குழந்தைகளோட வாழ்க்கையை வீணாகிடாம பாதுகாத்துடையா அல்லா. எல்லா நிலையிலையும் உதவி செஞ்சு அருள்வாயா. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயா. தீனுடைய வாழ்க்கையில தான் எங்களுக்கு நிம்மதி வெற்றி இருக்கிறத எங்களுக்கு விளங்க வையா அல்லா. ஒவ்வொரு பெண்ணுக்கும் விளங்க வையா அல்லா. வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் விளங்க வையா அல்லா. படித்த பெண்களுக்கும் விளங்க வையா அல்லா. படிக்காத பெண்களுக்கும் விளங்க வையா அல்லா. எல்லா நிலைமையிலும் யா அல்லா உன்னுடைய தீனுக்கு முன்னுரிமையை கொடுத்து நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. முழுமையான முறையில் கபூல் செய்வாயா. யா அல்லா எல்லா நிலைமையிலையும் யா அல்லா நாங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்கணுமோ அனைத்தையும் கேட்டதாக கபூல் செய்வாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.